அப்படியே சமையல்களா
ஆ
அப்படியே ஆரம்பிக்கலாம்.
ஆ சரி. வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத் போதம் தத்பாத யுக்ம சரதீர சங்கராஜம் த்ரையந்த யுக்ம கிருதபுரி பரிஷ்ரமந்தம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயாப்ராப்தமோக்ஷாஶ்ரமந்தும் திருமகள்ருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பருமான்பரும ధార్యంతం వత్సాభిజన భూషణం భాష్యామృత ప్రదానాద్య సంజీవయతి మామపి. ఇప్పుడు నా మనసు దిప్తది நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே சுவாமி தேசிகனுக்கு ஆச்சாரியரான ஸ்ரீ அப்புள்ளாருக்கும் ஆச்சாரியராய் ஜெகத் பிரசித்தராய் எழுந்தருளிருந்த ஸ்ரீ நடாதூர் அம்மாள் என்றும் வரதகுரு என்றும் சொல்லப்பட்ட ஒரு உயர்ந்த ஆச்சாரியருடையதான திவ்ய தனியன். இன்று நாம் நடாதூர் அம்மாளுடையதான பிரபாவத்தை அனுபவிக்கப் போகிறோம். ஸ்ரீபாஷ்யக்காரர் வைஷ்ணவ சாம்ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அந்த வைஷ்ணவ சாம்ராஜ்யத்துக்கு தனக்கு பிறகு நிர்வாகராக பிரதான ஆச்சாரியராக திருக்குறுகை பிரான் பிள்ளானை காட்டி கொடுத்து வைத்திருந்தார். சிஷ்யர்கள் எல்லாரும் பிள்ளானிடத்திலே பாஷ்யக்காரருக்கு பிறகு பாஷ்யக்காரரிடம் வைத்திருந்த அத்தனை மதிப்பையும் திருக்குறுகை பிரான் பிள்ளானிடத்திலே வைத்து அவரையே ஆசிரியத்திருந்தார்கள் பிரதானமாக. ஆனால் பிள்ளான் மாத்திரம் ஆச்சாரியராக இருந்தார் என்று சொல்ல முடியாது. பாஷ்யக்காரர் 74 சிம்ஹாசனாதிபதிகளை அவர்களுக்கு ஸ்ரீ பாஞ்சஜன்யம் சக்கரத்தாழ்வார் இவர்களை எழுந்தருள பண்ணி கொடுத்து அவர்கள் சமாசிரணம் முதலானதுகளை நடத்தி கொண்டு ஆங்காங்கே தேசத்திலே ஸ்ரீ வைஷ்ணவத்தை பரப்பி வைக்க வேண்டும் என்று உத்தரவு கொடுத்திருந்தார்னு பார்த்தோம். அதிலே பிரதானமான 4 சிஷ்யர்களுக்கு ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகள் என்று விசேஷ ஒரு ஸ்தானத்தை கொடுத்து அவர்களை அனுகிரகித்து வைத்திருந்தார் என்று பார்த்தோம். அதில் திருக்குறை பிரான் பிள்ளான் கிடாம்பியாச்சான் முதலியாண்டான் நடாதுராழ்வான் என்ற 4 திருநாமங்கள் அந்த ஸ்ரீபாஷ சிம்மாசனாதிபதிகள் என்றும் பார்த்திருந்தோம். இந்த இப்பொழுது நாம் எந்த 4 திருநாமங்களை கண்டோமே, இந்த 4 திருநாமங்களில் நடாதுராழ்வான் என்று ஒரு ஸ்ரீபாஷ சிம்மாசனாதிபதியை பார்த்தோம். இவர் பாஷ்யக்காரருடைய ரொம்ப பிரியமான முருவான், பிரிய பாகினேயர் என்றே சொல்லப்பட்டிருக்கிறார் குரு பரம்பரைகளிலே. இதேபோல் முதலியாண்டானும் பாஷ்யக்காரருடைய முருமாந்தான். பவித்ரீகிருத கூரேசகா பாகினேய திருதண்டகா என்று ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு பவித்ரம் போலே திருக்குறுகை பிரான் பிள்ளான் கையிலே சாத்திக் கொள்கிற பவித்ரம் போலே கூரத்தாழ்வான், அவருடைய திருதண்டம் போலே முதலியாண்டான் என்று அவ்வளவு ரொம்ப இஷ்டமான முதலியாண்டானையும் சொல்லி குரு பரம்பரையிலே பார்க்கிறோம். அதே போல ரொம்பவும் இஷ்டமானவர் பிரியபாகினேயர் என்று நடாதூர் ஆழ்வானை சொல்வது. நடாதூர் ஆழ்வானுக்கு வரத விஷ்ணுவாச்சாரியர் என்று திருநாமம். வரத விஷ்ணுவாச்சாரியருக்கு ஏற்றம் என்ன என்பதையும் முன்னே கண்டிருக்கிறோம். ஸ்ரீபாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யம் செய்தொருள வேணும் என்று வடக்கு தேசம் சென்று சரஸ்வதி பீடத்திலே அங்கிருந்து போதாயன விருத்தியை பெற்றுக்கொண்டு போதாயன விருத்தியை கடாட்சித்து அங்கே வந்து இங்கே வியாக்கியானம் பண்ணினார்னு பார்த்தோம். அப்பொழுது அநேகம் சிஷ்யர்கள் பாஷ்யக்காரருக்கு அவர் இட்ட கட்டளை எத்தையும் செய்வதற்கு காத்து கொண்டிருக்க ஸ்ரீவாட்சிகாரர் தாம் ஸ்ரீவாட்சியம் அருளி செய்ய அருளி செய்ய அதை, அதாவது அவர் சாதிக்க சாதிக்க அதை எழுதினவர், அதை பட்டோலப்படுத்தினவர் என்று பட்டோலைப்படுத்துவதற்கு பாஷ்யக்காரராலே நியமிக்கப்பட்டவர் இந்த நடாதுர ஆழ்வான் தான். அதனால் இந்த வரதவிஷ்ணுவாச்சாரியர் என்று நடாதுர ஆழ்வான் என்றும் சொல்லப்படுகிற இந்த ஆச்சாரியருக்கு ஒரு ஏற்றம் 74 சிம்ஹாசனாதிபதிகளிலே ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதியாக இருந்தவரும், அந்த ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனாதிபதிகளிலே நால்வரிலே அந்த ஸ்ரீபாஷ்யத்தை முதல் முதலிலே பாஷ்யக்காரருடைய திருவாக்கிலிருந்து கேட்டு பட்டோலைப்படுத்தின பெருமையும் நடாதுர ஆழ்வானுக்கு என்று இந்த விசேஷம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெருமை நடாதுர ஆழ்வானுக்கு. இந்த நடாதுர ஆழ்வானுடைய திருப்பேரனார், அவருடைய பௌத்திரர் தான் நாம் இப்பொழுது அனுபவிக்கப் போகிற ஆச்சாரிய உத்தவரான ஸ்ரீ நடாதுரம்மாள் என்னும் வரத குரு. போன வாரம் பார்த்தோம் எப்படி பாஷ்யக்காரருடையதான சிஷ்ய பரம்பரைகளிலே எப்படி பிரதானமான சிஷ்ய பரம்பரை என்று பார்த்தோமானால், அது புல்லான் என்றும் புல்லானுடையதான சிஷ்யராக எங்களாழ்வான் என்னும், எங்களாழ்வானுடைய சிஷ்யனாக நடாதுர அம்மாள் என்றும் சேர்ந்தார் என்று பார்த்தோம். இந்த ரெண்டா நடாதுரம்மாளுடைய பிரபாவம் ரொம்ப வசத்தியானது, இந்த பரம்பரையே ரொம்ப விசேஷம். நடாதுரம்மாளுடைய பரம்பரை ரொம்ப விசேஷம். நடாதுரம்மாளுக்கு முன்னும் நம்முடைய இவருடைய பரம்பரை விசேஷம் போல, நடாதுரம்மாளுக்கு பின்னாலையும் இதே பரம்பரையிலே வந்த மகான்கள் தான் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையிலே முக்கியமான ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருந்திருக்கிறார்கள். அந்த விஷயமும் பின்னால் பார்க்கத்தான் போகிறோம். இப்படி இந்த ஆச்சாரிய பரம்பரையிலே முக்கியமான ஸ்தானத்திலே இருக்கும் நடாதுர் அம்மாளுடைய திவ்ய சரித்திரம், இவருக்கு என்ன விசேஷம்னா, ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கு ரெண்டு மருமான்கள் உண்டு, மேலையகத்தாழ்வான் கிளையகத்தாழ்வான்னு உண்டுன்னு பார்த்துருக்கோம். ஸ்ரீமன் நாதமுனிகள் நம்மாழ்வாரிடமிருந்து 4000 திவ்ய பிரபந்தத்தை தம்முடைய யோக பிரபாவத்தினாலே, யோக தசையிலே 4000 பிரபந்தத்தை நம்மாழ்வாரை சாட்சாத்கரித்து பெற்றுக்கொண்டார். அந்த சாட்சாத்கரித்து பெற்றுக்கொண்ட 4000 திவ்ய பிரபந்தத்தை பரப்புவதற்கு முதலிலே தம்முடையதான மருமான்கள் இரண்டு பேரிடத்துல தான் அதை சொல்லிக் கொடுத்து ஒப்படைச்சார். மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான் என்று சொல்வது, மேலையகத்தாழ்வான் இவர்கள், கீழையகத்தாழ்வான் இருவரும் ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய மருமான்கள். காலம் வலம்புரி என்ன நற்காதலடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்தவள்ளல் மூலம் தவநெறிமோட்டிய நாதமுனிகளே நாளும் தொழுதொழுவோம் நமக்கு ஆறுநிகர் நானிலத்தே என்பதாக சுவாமி தேசிகன் அனுசந்தானம் பண்ணும்போது, நாதமுனிகளுக்கு ரெண்டு சிஷ்யாள் முக்கியமாக திவ்ய பிரபந்தத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்காக ஒப்படைக்கப்பட்டவா, அவா காலம் வலம்புரி என்ன காகலம்னு வாத்தியம், எப்படி சங்கம் என்றதான வாத்தியம் என்றும் இரண்டும் எப்படி ஆச்சரியமாக சப்திக்குமோ, அது சப்திக்குமோ, வெற்றி முழக்கம் விடும்போது அந்த சத்ருக்களை எல்லாம் நடுநடுங்க வைக்குமோ, அப்படியாக்கும் இவர்கள் ரெண்டு பேரும் வாதம் செய்வதிலே அப்படி ஒரு முழக்கமிட்டு கொண்டு வாதம் செய்யக்கூடிய அப்பேற்பட்ட ஒரு மகாஜானிகளாக இருந்தார்கள். பிரதிவாதிகளை ஒழிப்பதிலே அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த வாத பிரதிவாதங்களிலே சூரர்களாக இருந்தார்கள் என்பதனாலே, அப்போ இந்த சுவாமி தேசியன் இந்த போல காலம் வலமுறை என்ன காதலடியவர்க்கு தாளம் வழங்கி என்றதான பாசுரத்தில் இந்த மேலையகத்தாழ்வான் கிழையகத்தாழ்வானை பற்றி சாதிக்கிறார். அதில் மேலையகத்தாழ்வான் என்று சொல்லப்படுபவர் தான் இந்த நடாதூர் வம்சத்தில் இப்பொழுது நாம் அறிந்த வரைக்கும் முதல் கூட்டத்தவர். அந்த மேலையகத்தாழ்வான் என்பவர் ஸ்ரீவத்ஸ கோத்திரத்தைச் சேர்ந்தவர். அவருடைய குமாரர் என்று நாம் குருகை காவலப்பனை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். ஆளவந்தாருக்கு யோகாபியாசத்தை உபதேசிக்கிறேன் என்று சொல்லி வைத்திருந்தார். ஆனால் ஆளவந்தார் அவர் குருகை காவலப்பன் சொன்ன நேரத்திலே வரவில்லை என்பதனால அவருக்கு உபதேசம் பண்ணாமலேயே வைகுண்டத்துக்கு புறப்பட்டு போய்விட்டார் என்று அதையும் முன்னாலேயே பார்த்துருக்கோம். நான் ஞாபகம் இருக்கலாம், அந்த குருகை காவலப்பன் இந்த மேலையகத்தாழ்வானுடைய கொள்ளு பேரனார் தான். அந்த மேலையகத்தாழ்வான் ஸ்ரீவத்ஸ கோத்திரம், அவருடைய கொள்ளு பேரனார் குருகை காவலப்பன். நாதமுனிகள் மேலையகத்தாழ்வானுக்கும் மேலைய தாழ்வானுடைய திருக்குமாரருக்கும் அவருடையதான திருக்குமாரருக்கும் அவருடைய திருக்குமாரரான குருகை காவலப்பனுக்கும் ஆச்சாரியராக இருந்திருக்கிறார். அப்படின்னா நாதமுனிகள் எவ்வளவு காலம் ஆச்சாரியராக இருந்திருப்பார்னு பாருங்க. அதான் சில குறிப்புகளிலே கொஞ்சம் அந்த கொஞ்சம் வெளிநாட்டு கணக்கு பிரகாரம் சில பேர் நாதமுனிகள்னா 96 வயசு தான் இருந்தார் அப்படின்லாம் சொல்றா. அப்படி இல்லை, ஸ்ரீநாதமுனிகள் 300 வருஷம் இருந்தார்னு தான் நம்ம ஆச்சாரிய பரம்பரையிலே சொல்லியிருக்கு. அதில் இந்த விஷயத்தையும் நாம் கவனிக்கணும். நாதமுனிகள் மேலையகத்தாழ்வான் தன்னுடைய மருமானுக்கும் ஆச்சாரியர், மேலையகத்தாழ்வானுடைய கொள்ளு பேரனுக்கும் ஆச்சாரியராயிருந்து அவருக்கு யோகாபியாசத்தை உபதேசம் பண்ணியிருக்கார்னு அந்த அளவுக்கு யோக பிரபாவத்தினாலே நெடுங்காலம் ஜீவித்திருந்தார் நாதமுனிகள். அந்த குருகை காவலப்பன் உயர்ந்த யோகியாக எழுந்தருளிருக்கும் போது அப்போ நாதமுனிகளும் மறைந்து விட்டதுனாலே ஸ்ரீ ஆளவந்தார் நாதமுனிகளுடைய திருக்குமாரருக்கு 2 நாள் பிறகு பிறந்தவரான அப்படின்னாலே ஸ்ரீ ஆளவந்தாருக்கு நாதமுனிகளாலே உபதேசம் பண்ண முடியலை. அதனாலே ஸ்ரீ ஆளவந்தார் குருகை காவலப்பனிடத்திலே யோகாபியாசம் கற்றுக்கொள்ள வேணும்னு போனார். குருகை காவலப்பன் என்றதான இந்த சன்னதி இப்பொழுது கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு அருகிலே இங்கே இருக்கு, சோழ தேசத்துல இங்கே இருக்கு. அங்கே ஆளவந்தார் எழுந்துள்ளின போது தான் ஆளவந்தார் குருகை காவலப்பன் யோகாபியாசம் செய்து கொண்டிருக்கிறாரே, அப்புறம் ஒன்றும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு, கொஞ்சம் உபதிரவம் பண்ண வேண்டாம்னு கொஞ்சம் தள்ளி இருந்தார். அவர் சுவருக்கு அப்பாலே போயிருந்தார். அப்பொழுது குருகை காவலப்பன் கண் விழித்து கொண்டு கேட்டார், இங்கே யாரேனும் சொட்டை குலத்தார் உண்டோ என்று கேட்டார்னு கூட இந்த சரித்திரம் பார்த்துருக்கோம். ஆளவந்தார் வந்து எப்படி அடியேன் வந்திருக்கேன்னு இவ்விடத்திலே தெரிஞ்சு கொண்டதுன்னா, நான் ஹிருதயத்திலே கண்ணனையும் அனுபவிச்சுருந்தேன், அந்த கண்ணன் அப்பின்னை பிராட்டியோட ஆனந்தமாக எழுந்துருள் இருந்தார், அப்பின்னை பிராட்டியோட ஆனந்தமாக எழுந்துருள் இருக்கிற கண்ணன் திரும்பி திரும்பி அந்த பக்கம் அந்த குட்டிச்சோறு பக்கமாக திரும்பி திரும்பி சேவை சாதிச்சார், திரும்பி திரும்பி பார்த்தார். கண்ணனுக்கு நப்பின்னை பிராட்டியிடமும் காட்டிலும் யாருக்கு இவ்வளோ அபிமானம் இருக்கும், யாரிடத்திலே இவ்வளோ அபிமானம் இருக்கும்னா சொட்டை குலத்தாரிடத்தான் இருக்கும், ஆதமனுடைய வம்சமான அப்படின்னாலே என்று அதனால இங்கே சொட்டை குலத்தார் உந்தாரோ என்று கேட்டேன்னு சொன்னார். அப்படி ஹிருதயத்திலே கண்ணனை அனுபவிச்சவராயும் அந்த கண்ணனுடையதான உள்ளத்தை எதிர்வுள்ளத்தை ஹிருதயத்திலே தான் சாட்சாத்கரித்து சொல்லக்கூடியவராயும் இருந்த திருக்குறை காவலப்பன் என்று சொல்கிறோமே, அவரும் இந்த நடாதூர் அம்மாளுடையதான பரம்பரையில முன்னாலே இருந்த பூர்வீகர்களிலே ஒருவர். இந்த குருகை காவலப்பன் என்பவருடைய அவருக்கு வம்சத்துல தான் இந்த நடாதூர் ஆழ்வான் அவதாரம். அந்த நடாதூர் ஆழ்வான் என்று இப்பொழுது பாஷிக்காரருடையதான சிஷிராக சொன்னோமே வரத விஷ்ணுவாச்சாரியர்னு அவரை சொல்றோம். எப்படி இந்த பரம்பரை இருக்க, நடாதூர் அம்மாளுடைய பரம்பரை அது மேலையகத்தாழ்வான் குருகை காவலப்பன் புரிய இப்படியான ஒரு பெரிய இந்த நம்ம சம்பிரதாயத்துக்கே ஒரு பெரிய கௌரவத்தை கொடுத்து சம்பிரதாயத்தை வளர்த்து ஒரு பெரிய பெருமையை தேடி கொடுத்த மகான்களுடைய பரம்பரை. ஸ்ரீ ஸ்ரீ ராமானுஜர் தன்னுடைய பிரிய சிஷ்யரான நடாதுராழ்வானை கொண்டு ஸ்ரீபாஷ்யம் சாதித்தார்னு சொன்னோம். அந்த அளவில் ஸ்ரீபாஷ்யத்துக்கு அவ்வளவு இந்த பரம்பரைக்கும் நெருக்கம் இருக்கு. ஆனால் நடாதுராழ்வானுக்கு பிறகு நடாதுராழ்வானுடைய திருக்குமாரர் தேவராஜாச்சாரியர் என்று எழுந்துள்ளிருந்தார். அவருக்கு நெடுநாள் புத்திர சந்ததி இல்லாமல் இருந்தது. அப்போ நெடுங்காலம் கழித்து நடாதூர் அம்மாள் என்று சொல்லும்படியான இப்பொழுது நாம் அனுபவிக்க போகிற வரதாச்சாரியருடைய அவர் அவதாரம். ஆக நடாதூர் ஆழ்வான் எம்பெருமானாருடைய பிரிய சிஷியரான நடாதூர் ஆழ்வான், நடாதூர் ஆழ்வானுடைய புத்திரர் தேவராஜாச்சாரியர், அந்த தேவராஜாச்சாரியருடைய புத்திரர் நடாதூர் அம்மாள், இப்படி அந்த ஸ்ரீபாஷ்யத்தோட ரொம்ப நெருக்கமுடைய சந்ததியாக இருக்கக்கூடிய இந்த ஆச்சாரிய பரம்பரையிலே ஸ்ரீ நடாதூர் அம்மாள் அவதாரமானார். அவர் சிறு வயசிலே மகா மேதாவியாக இருந்தாராம். மேதாவி என்றால் அப்படி ஆச்சரியமான தன்னுடைய திருத்தகப்பனாரே தேவராஜாச்சாரியரே மிகவும் ஆச்சரியம் வியக்கும்படியான மகாபிரபா மேதாவியாக இருந்தார். அவர் எதா சம்பிரதாயம் அவருக்கு உரிய காலத்திலே சம்ஸ்காரங்கள் எல்லாம் பண்ணி வச்சு ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனம் ஆரம்பிக்கிறார் அவருடைய தோப்பனார் தேவராஜாச்சாரியர். ஸ்ரீபாட்ச சிம்மாசனாதிபதி பரம்பரை, நடாதூர் ஆழ்வானுடைய திருக்குமாரர் தேவராஜாச்சாரியர், அவர் ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனம் ஆரம்பிக்கிறார். தன்னுடைய குமாரன் அவர்தான் பின்னால் நடாதூரம்மாள் என்று ஆகப்போகிறார். அந்த வரதாச்சாரியர் தன்னுடைய திருப்பனா ஸ்ரீவாஷ் திருத்தகப்பனா ஸ்ரீவாஷம் ஆரம்பிக்கிச்சேவே அகில புவன ஜன்மஸ்தேமபுங்கா திலீலே வினத விவித பூதமுராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதி ஹிரதி விதீர்த்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா என்று ரொம்ப வசத்தியான ஸ்லோகம். பாஷ்ய ஸ்ரீவாஷ்யத்திலே முதல் ஸ்லோகம், அப்படியே மொத்த ஸ்ரீபாஷ்யத்தையுமே ஒரு ஸ்லோகத்திலே அடக்கி வச்சிருக்கார் ஸ்ரீ பாஷ்யகாரர். அதனுடைய வியாக்கியானங்களை அவசியம் சேவிக்கணும். ஸ்ருத பிரகாசிகளே அப்படி ஆச்சரியமா வியாக்கியானம் பண்ணியிருக்கா. அந்த மாதிரியான ரொம்ப வசத்தியான ஸ்லோகம் முதல் ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். அகில புவன ஜன்மஸ்தேம பங்கா, அகிலம் எல்லா, புவனம் உலகு, தேம பங்காதில் ஜன்மஸ்தேம பங்காதிலே அதை உண்டாக்குவதிலேயும் அதை நிலை நிறுத்துவதிலேயும் அதை அழிப்பதிலேயும் இப்படி விளையாட்டுக்களை உடையவனாக இருக்கிற சர்வேஸ்வரனிடத்திலே என்றதாக போறது முதல் முதல் வரி. அதில் அகில என்றால் எல்லா என்று அர்த்தம், அகில புவனம் என்றால் எல்லா லோகங்கள்னு அர்த்தம். அகில புவனம்னு ஆரம்பிச்சிருக்காரே பாஷ்யக்காரர். இப்படி அகில புவனம்னு ஆரம்பிச்சதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு கேட்கிறார் நடாதூர் அம்மாள் என்கிற வரது குரு தன்னுடைய திருத்தோபனாரத்தில் கேட்கிறார். ஏன் அகில புவனம்னா எல்லா லோகமும் தானேடான்னு சொல்கிறார், ஏன் அகிலம்னு சொன்னார், ஏன் அதை சகலம்னு சொல்லக்கூடாதா இல்லை நிகிலம்னு சொல்லக்கூடாதா? பாஷ்யக்காரருடைய ஸ்ரீசூக்கில் ஒன்னொன்றுத்துக்கும் ரொம்ப அர்த்த கம்பீரம் உண்டாச்சே. அர்த்த கம்பீரம் உள்ள பாஷ்யக்கார ஸ்ரீசூக்கில் அகிலம்னு சொன்னதுக்கு சகலம்னு சொல்லாதே, நிகிலம்னு சொல்லாதே, அகிலம்னு சொன்னதுக்கு அகிலம்னாலும் எல்லாம் தானே, சகலம்னாலும் எல்லாம் தானேப்பா, நிகிலம் தானே எல்லா தானேப்பா. அப்போ எதுக்கு பாஷ்யக்காரர் அகிலம்னு போட்டார்? அகிலம்னு போட்டாலும் சகலம்னு போட்டாலும் நிகிலம்னு போட்டாலும் எந்த பதம் போட்டாலும் அங்கே என்னமோ மீட்டர் என்னமோ கரெக்டாக தான் வருது, அது ஒன்றும் வித்தியாசப்படலை. இப்போ சர்வம்னு போட்டால் மீட்டர் மாறி போயிடும். அதே சமயம் அகில நிகில சகலம் மூணும் மீட்டர் மாறாது. ஏன் அப்பா அவர் இப்படி நிகிலம்னு போடாமல் அகிலம்னு போட்டார் அப்படின்னு கேட்டார். பார்த்தார், அவர் கேட்குற கேள்வி துடுக்காக இருந்தது. கேள்வி ரொம்ப நியாயமான கேள்வி, அதுக்கு ரொம்ப அர்த்தம் இருக்கு. இந்த அர்த்தங்கள் எல்லாம் நம்ம பூர்வாச்சாரியால் ரொம்ப அனுபவிச்சு சாதிச்சிருக்கா. ஆனா இருந்தாலும் பையன் முதல் ஸ்லோகத்திலேயே இப்படி கிராஸ் குவெஸ்டினா பண்ணிட்டு, அதுவும் அப்பான்ற ஒரு செல்லத்துல, கொஞ்சம் அந்த அப்பாவுக்கு கொடுக்க அப்பாவினிடத்திலே இருக்கிற செல்லந்தான் அதுல பிரகாசிக்கிறதே ஒழியோ, அப்பா இப்பொழுது ஆச்சாரியனாக வந்து உபதேசிக்கிறார் என்றபடினாலே ஆச்சாரியரிடத்திலே பணிவு வேணும். அதுவும் எவ்வளவு பணிவு வேணும்னா அவ்வளவு. அது உபனிஷத்து சொல்லும் போது ஆச்சாரியரிடத்துல எப்படி காலக்ஷேபம் கேட்க வேணும்னு சொன்னா, அதுக்காக உபனிஷத்து ஐத்தரேய உபனிஷத்துலே சொல்றது, அனந்தே வாசனே பிரபுரூயாத், அப்ரவக்தரே பிரபுரூயாத், அசுஸ்ரூஷவே பிரபுரூயாத் அப்படின்னு சொல்றது. ஆச்சாரியன் சிஷ்யன் ஆப்பிட்டுட்டான்னு உடனே சொல்லக்கூடாதுப்பா. அது மாதிரி ஆச்சாரியன் சிஷ்யன் ஆட்டுட்டான்னு உடனே வாயை திறந்து சொல்லிவிட்டான்னா ரொம்ப தப்பு. அது என்ன தப்புன்னா, இந்த ஆச்சாரியனுக்கு எப்படி வேதாந்தார்த்தங்கள்லாம் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு வாசித்ததுனாலே ஒரு மனசில் ஒரு நிஷ்டை வந்திருக்கும். பெருமாள் தான் தத்துவம்னும், பெருமாள் தான் நமக்கு சரண் என்னும், நம்ம பெருமாளை தவிர வேறொரு புருஷார்த்தம் கூடாது என்னும் அல்பமான விஷயங்களிலே ஆசைப்பட்டு கொண்டு நம்ம மனசை கலசிக்க கூடாது அப்படின்னு சொல்லி, அது பக்தி விஸ்வாசம் ஸ்ரத்த ஆஸ்திக்கம் இப்படியான எத்தனையோ விஷயங்கள்லாம் மனசில் ஒரு நிஷ்டை வந்திருக்கும். அந்த நிஷ்டையானது ஏதோ ஒரு சிஷ்யன் சிஷ்யன் அகப்பட்டுட்டான் அப்படின்றதுக்காக எடுத்த உடனே எடுத்தேன் கவுத்தேன்னு உபதேசம் பண்ணிவிட்டான்னா நிஷ்டை போயிடும்னு. அதனால தான் பெரியவா சட்டுன்னு காலக்ஷேபமும் சேதம் சொல்ல மாட்டா, அது உபதேசம் பண்ண மாட்டா. அதான் சம்வத்சரம் ததர்த்தம் வா ததர்த்தார்த்தார்த்தமேபவா பரீட்சை விவிதோபாயி கிருபையா நிஸ்பிருகோபதேத்துன்னு சொல்லித்து. சிஷ்யனுக்கு பரீட்சை பண்ணித்தான் ஒரு வருஷம் காலம் பரீட்சை பண்ணணும். அவன் நல்ல பாய் சிஷ்யனா, சத்தான விஷயத்தை ரட்சிப்பானா? நமக்கு இடம் இருக்கிறது பிரம்ம வித்யை, இது சாட்சாத் பிரம்மத்தையே கையில் பிடிச்சி இழுத்துக்கிற வித்யை இது. அப்பேற்பட்ட வித்தியை இவனிடத்திலே கொடுப்பதற்கு இவன் சத்பாத்திரமான்னு, அதான் நான் அனந்தே வாசனே பிரபுருயாதுனா பக்திரே பிரபுருயாதுனா அசுஸ்ரூஷவே பிரபுருயாதுன்னு ஐத்திரேய உபனிஷத்து சொல்றது, ஆச்சாரியனிடத்திலே சொல்றது. சிஷியன் ஆகப்பட்டுவான்னு சொல்லிவிடாத, சிஷியனுக்கு சொல்ல வேண்டிய கிரமம் உண்டு. ஒரு வருஷம் அந்த சிஷ்யன் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணி உன்னை சந்தோஷப்படுத்தினானா, அந்த கைங்கரியத்தில் சுத்தி இருந்ததுன்னா உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா தான் அவனுக்கு உபதேசம் பண்ணணும். அப்படியான பையனாக இருந்தாலும் அந்த பையன் நீ சொல்லிக் கொடுத்த வித்தியை இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருந்தா தான் அவனுக்கு அந்த வித்தியை உபதேசம் பண்ணணும். இல்லைன்னா நல்ல பிரம்ம வித்யைங்கிறதான பிரம்ம பீஜத்தை வாங்கி அவன் அப்படியே அழுத்தி வச்சு அழுத்தி வச்சு அதை அப்படியே அழுக போக விட்டுருவான் அவன், அது அப்படியே வீணடிச்சிருவான். அந்த பிரம்ம வித்யை நாந்தர்தாய ஸ்வயம்யாதி ஜெகத்பீஜம் அபீஜகிருத்துன்னு சொல்லிட்டு பெருமாள் என்பவர் ஆசை பிரம்ம வித்யைங்கிறது ரொம்ப வசத்தியான விதை. அது அந்த விதையை மேலே மேலே போட்டு போட்டு அடுத்தடுத்த பயிர் பண்ணணும். அப்படி பயிர் பண்ணாமல் அதை வீணடிச்சிடக்கூடாது. அப்படி வீணடிக்கும்படியான சிஷியனுக்கு கொடுத்தா, அப்படி வீணடிக்கிற சிஷியனுக்கு கொடுத்தா பாவம் ஆச்சாரியனை சும்மா விடாது. அதனாலே ஆச்சாரியன் என்றால் சிஷ்யனை ரொம்ப பயந்து பயந்து தான் சேர்த்துக்கணும், பயந்து பயந்து தான் சொல்லிக் கொடுக்கணும். இந்த சிஷ்யன் வீணடிக்கக்கூடாதேன்னு சொல்லி இப்படி அந்த சிஷ்யன் என்று சொன்னால் அந்த சிஷ்யன் எப்படி இருக்கணும்னா, நான் அசுஸ்ரூஷவே பிரபுருயாத்துன்னு சொல்லிட்டு பாருங்கோ. சுஷ்ண கைங்கரியம் பண்ணி ஆச்சாரியனை சந்தோஷப்படுத்தணும். அவன் அடிமை செய்து ஏன்னா கிடைக்க போகிற பிரம்ம வித்யானது அவ்வளோ உசந்த வித்யை என்றதான பயம் வேணும், அந்த பக்தி வேணும், அந்த ஸ்ரத்த வேணும். அப்படி இல்லாமல் இந்த குழந்தை அப்பான்ற செல்லத்தில் இப்படி கிராஸ் கொஷின் பண்ணால், கிராஸ் கொஷின் பண்ணுறது ரொம்ப நல்லது. இந்த இப்படியான கேள்விகள்லாம் கேட்கக்கூடிய சிஷ்யால் கிடைக்கணுமேனு ஆச்சாரியால் ஆசைப்படுவார். நாம் சொன்னதை மாத்திரம் கேட்டுண்டு போகிற சிஷ்யன் உசத்தி கிடையாது. நாம் சொன்னது ஏன் இப்படி சொன்னார் அப்படின்றது அதை சோதனம் பண்ணிக்கொண்டு அதுக்கு மேலேயும் கேள்வி கேட்டுண்டு அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையும் தான் தெரிஞ்சு கொள்கிற சிஷ்யன் தான் நல்ல வசந்த சிஷ்யன். அப்பேற்பட்ட சிஷ்யால் தான் நம்ம ஆச்சாரிய பரம்பரையிலே பின்னால் ஆச்சாரியாலாக வந்திருக்கா. இந்த இடத்துல அப்படி தான் அந்த சிஷ்யானவன் அந்த பவ்யமாக இருக்கணும், அந்த விசார புத்தி வேணும். ஆனால் இந்த குழந்தை எப்படி இருக்கான், அப்பான்றபடினாலே துடுக்கா இருக்கான், விசார புத்தியோடு இருக்கான், இது உதவாது. அந்த பவ்யனாயும் இருந்து விசார புத்தியோடையும் இருக்கணுமே ஒழிய துடுக்காக இருந்து விசார புத்தி இருக்கக்கூடாது. அது ஆச்சாரிய சிஷ்ய லட்சணத்தில் இப்படி துடுக்காக இருக்கிற சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அதனால் இந்த குழந்தைக்கு நாம் ஸ்ரீபாஷன் சொல்லிக் கொடுக்கறது அவ்வளவு உச்சிதமாக இருக்காது. இந்த அகிலன்னு பாஷிக்காரர் போட்டதுக்கு அவ்வளவு அர்த்தம், விசேஷ அர்த்தம் இருக்குது. அதெல்லாம் அவ்வளவும் தெரிஞ்சவா தான் காலக்ஷேமம் ஆரம்பிக்கிறார் அவர். மொத்தம் ஆமூலம் மொத்தம் ஸ்ரீவாஷ்யம் பூராக அவ்வளோ ஆச்சரியமாக சொல்லக்கூடிய மகான்களாக இருந்தாலும் நல்ல ஆச்சாரியனிடத்திலே கேட்டுக்கொண்டு பவ்யமாக கேட்க வேணும் என்பதை முன்னிட்டு கொண்டு, அதாவது ஒரு அம்மாவை, அதாவது இந்த வரத குரு என்கிற இந்த தன்னுடைய பையனை தேவராஜாச்சாரியர், நீ நம்மிடம் கேட்காத, நீ ரொம்ப துடுக்காக இருக்க, நீ எங்களாழ்வானிடத்திலே போய் கேள். எங்களாழ்வானை பற்றி முன்னே சொன்னோம். எங்களாழ்வானுடைய ஒரு விசேஷ பெருமை என்னென்னா, அது எப்படி பாஷ்யக்காரர் எப்படி பிரவச்சனம் பண்ணுவாரோ ஸ்ரீபாஷ்யத்தை, அது அதே போலே பிரவச்சனம் பண்ணுறவர் அந்த திருக்குறை பிரான் பிள்ளான் அப்படின்னு அவருக்கு ஒரு பெருமை. பாஷ்யக்காரிடத்திலே கேட்கலன்ற குறை வேண்டாம். பின்னால் இருந்த அவளுக்கு பாஷ்யக்காரிடத்திலே கேட்க முடியலையேன்னு குறை வேண்டாம். அது பிள்ளானிடத்திலே கேட்டாலே பாஷ்யக்காரிடத்திலே கேட்டால் போல. பாஷ்யக்காரர் ஆச்சரியமான அவதார புருஷர், மகான் சம்பிரதாய தரிசன ஸ்தாபகர். அந்த பெருமை இருக்கு அவரிடத்துல அன்வயிச்சா. ஆனா அந்த விஷயத்தை உபதேசம் பண்ணுச்சே, அந்த விஷய உபதேசம் பண்ணுச்சே பாஷ்யக்காரர் போலேயே தான் புல்லான் உபதேசம் பண்ணுவார். அந்த புல்லான் எப்படி உபதேசம் பண்ணுவாரோ அதே போலத்தான் விஷ்ணு சித்தர் என்கிற எங்களாழ்வான் உபதேசம் பண்ணுவார். அதுதான் அந்த எங்களாழ்வானுக்கு ஏற்றம். அந்த எங்களாழ்வானுடைய ஏற்றத்தை தான் நாம் அந்த எங்களாழ்வானுடைய ஆச்சாரியருடைய தனியனிலே பார்த்தோம். உன்னையே சொன்னேன், புல்லானுடைய தனியனில், சாதாரணமாக ஆச்சாரியாளுடைய தனியனில், அவளுடைய அந்த ஆச்சாரியருடைய ஆச்சாரியாளை பற்றி தான் சொல்லியிருக்கும். ஆனால் ஆச்சாரியருடைய தனியனில் ஆச்சாரியருடைய சிஷியனை பற்றி சொல்கிறது என்று சொல்லும் அளவுக்கு சிஷியன் அவ்வளோ விசேஷம். அது श्री विष्णु चित्त पद पंकज संगमाय विख्यातो यदि जार्वभौम जलधे चंद्रोपमत्वेन यः श्री भाष्येण यदन्वया सुविदिता श्री विष्णु चित्तादयः ஸ்ரீ விஷ்ணு சித்தாதயா எந்த திருக்குறிப்பிறான் பிள்ளானுடைய சிஷ்யர்களான விஷ்ணு சித்தர் முதலானவர்கள் எல்லாம் என்று அந்த விஷ்ணு சித்தர்ன்ற சிஷ்யம் பேரை சொல்லியிருக்க ஆச்சாரியனுடைய தனியில் அப்படி அந்த எங்களாழ்வானுடைய ஸ்ரீவாஷ்ய பிரவச்சனம்னா அப்படி வசத்தியா இருக்கும். அதனால அந்த பின்னால் அந்த விஷ்ணு சித்தர எங்களாழ்வானை பத்தி தனியன் சாதிக்கும் போது நடாதூர் அம்மாள் சாதிக்கிறார், எப்பேற்பட்ட ஸ்ரீ விஷ்ணு சித்தர் எங்களாழ்வான் என்கிற ஆச்சாரியன் எனக்கு கிடைச்சார், என்ன பாஷ்யம் சொல்லுவார், எப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்யம் பிரவச்சனம் பண்ணுவார். வாஸ்தவத்தில் நான் ஒரு மக்கு, இந்த மக்குக்கு ஸ்ரீபாஷ்யம் இப்படி வாக்கில் அப்படியே வெள்ளமாக வருது. நடாதுரமாக சாதிக்கிறார், இந்த மக்குக்கு இந்த வாக்கில் ஸ்ரீபாஷ்யம் இப்படி வெள்ளமாக வருதுன்னா இது எந்த அனுகிரகத்தினாலே வரும், இது எங்களாழ்வானுடைய அந்த திருவடி பலத்தினாலே வந்தது தான். ஸ்ரீ விஷ்ணு சித்த பத பங்கஜ சங்கமாய சேதோ மம ஸ்பிருகயதே கிமதஃபரேண நோஜேன்மமாபி யதிஹேகர பாரதீனாம் பாவக்கதம் பவிதுமர்ஹதி வாக்விதேய. ரொம்ப அழகான ஸ்லோகம் இது. ஸ்ரீ விஷ்ணு சித்த பத பங்கஜ சங்கமாய சேதோ மம ஸ்பிருகயதே கிமதஃபரேண. அந்த எங்களாழ்வானுடையதான் ஆச்சரியமான அந்த திருவடி தாமரைய அப்படியே நினைக்கணும் நினைக்கணும்னு என் மனசு அப்படியே நாடி ஓடுறது. ஏன்னா அந்த திருவடியை நினைக்க நினைக்க வரக்கூடிய ஒரு நம்ம வரக்கூடிய ஒரு மகிமை இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு, அது அபாரமாக இருக்கு. அந்த திருவடியை நினச்சி நினச்சி தான் என்னுடைய வாக்கிலே இப்படி ஸ்ரீவாஷ்யமானது எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் யாருமே இந்த வார்த்தையை சொன்னது கிடையாது. எப்பேற்பட்டவாலும் ஸ்ரீவாஷ்யமானது என் வாக்கிலே அப்படியே நான் சொன்னபடி வெளியில் வருதுன்னு சொன்னவா கிடையாது. நடாதுரம்மாள் சாதிக்கிறார், இங்கு என்ன சொல்கிறார் பாருங்கோ, சேதோ மம ஸ்பிருகயதே நோஜேன்மமாபி யதிஹேகர பாரதீனாம் பாவ கதம் பவிதுமர்வதி வாக்விதேயா வாக்விதேயா அருகதி அப்படின்னு நான் சொன்னபடி பரதுன்னோம் ஸ்ரீவாஷ்யம் வாக்கில் அப்படிங்கிறது. அந்த மாதிரி வாக்கில் அப்படி ஸ்ரீவாஷ்யம் வெள்ளமாக வருது. இப்படியாக்கும் அந்த ஸ்ரீ நடாதுரம்மாவை உருவாக்கி வச்சவர் இந்த எங்களாழ்வான், அப்பேற்பட்ட பரம்பரை. அதனால தான் இந்த பரம்பரையுடைய பிரபாவத்தை, இந்த ஸ்ரீபாஷ்ய பரம்பரனுடைய பிரபாவத்துக்கு கண்டு அப்படியே பிரமிச்சு போய் வேற யாரிடமும் நான் ஸ்ரீபாஷ்யம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்லி தென்னாச்சாரிய பரம்பரையிலே பெரிய பெரிய ஆச்சாரியாளா இருந்தவாள்லாம் கூட இங்கே தான் வந்து அன்வயிச்சா. அது பின்னாடி சொல்ல நடாதூர் அம்மாளிடத்துலாம் வந்து அன்வயிச்சா. அதனால் தென்னாச்சாரிய பரம்பரைக்கு ஸ்ரீபாஷ்ய பரம்பரைன்னு உண்டுன்னு சொன்னா அது இங்கே தான் அவர் திருப்பி நடாதூர் அம்மாள் கிட்ட தான் வரணும். அது அந்த மாதிரியான ஒரு பரம்பரை. அது சொல்றேன் அப்புறம் பின்னாடி. நடாதூர் அம்மாள் அந்த சின்ன குழந்தையா ஸ்ரீவாஷம் ஆரம்பித்த போது, ஆரம்பித்த போதே அவர் துடுக்கா இருந்தார்ன்றதுனாலே தேவராஜாச்சாரியர் அவரை எங்களாழ்வான் கிட்ட அனுப்புறார், ஏய் நீ போடா அங்கே போடா, நீ தினவடங்க சொல்லுவார் திருவள்ளரை சோழியர், போய் அவர்கிட்ட போடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். அது திருவள்ளரை சோழியர்னு விவகாரம், கலோக்கியலா விவகாரம். ஏன்னா திருவள்ளரையில் இருக்கார் அவர் சோழியர், அதனை புனரிகாட்சர்னு திருநாவர்கிட்ட அனுப்பினார். அவர் திருவள்ளரை சோழியர் இடத்துல போடான்னு அனுப்பிச்சார். இவர் இருக்கிறது காஞ்சிபுரத்தில், இங்கிருந்து காஞ்சிபுரத்திலிருந்து திருவள்ளரிக்கு போகிறார் பையன். பையனை அனுப்புகிறார் எங்கே வாசிக்கிறதுக்கு, திருவள்ளரிக்கு. என்ன பஸ்ஸா ட்ரெயினா, ஒன்றும் கிடையாது, நடந்து போகிறது. காஞ்சிபுரத்துலேயே நடந்து போனோம் திருவள்ளரை, திருவள்ளரி ஸ்ரீரங்கம் பக்கத்தில் இருக்கு. ஏன் நடந்து போனார் பாவம் பையன். அங்கே போய் அவரிடத்துல போனால் அப்போ கதவு சாத்தி இருந்தது, ஆற்று கதவு சாத்தி இருந்தது, உள்ளே எழுந்தார் சுவாமி எங்களாழ்வான். கதவை தட்டினார், அந்த தட்டச்சே இவர் கொஞ்சம் துடுக்கானவரோ இல்லையோ, அந்த தட்டச்சேவே துடுக்கா தட்டியிருக்கார். இவர் அங்கே உள்ள இருந்தவர் யார் இப்படி துடுக்கா தட்டுறது என்ற அபிப்பிராயத்தினாலே யார் அது அப்படின்னு கேட்டிருக்கார். உடனே இவர் என்ன சொல்லணும், இந்த மாதிரி வந்திருக்கேன்னு சொல்லணுமோ இல்லையோ, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னார் இவர். உடனே அவர் அங்கேருந்து உள்ளேருந்து சொன்னார், நான் தான் வந்திருக்கியா, நான் செத்தா விட்டு வாடா போடான்னு விட்டார். இவருக்கு இருக்காத உடனே ஒரே சிரிப்பு, ஆச்சரியம் வேற. சரிதான், நல்ல ஆச்சாரியம்தான், நான் செத்தா விட்டு வாங்குறார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பின்னாடி வந்து ஆற்றுக்கு வந்துட்டார். திரும்பி வந்துட்டார், அப்பா கிட்டே வந்தார். அப்பா என்னடா காலக்ஷேமம் பண்ணாமல் வந்துட்ட, என்னடா பண்ண அங்கேயும் போய் எதையாவது தொடுக்கா சொல்லிட்டு வந்துட்டியா அப்படின்னு. அதெல்லாம் இல்லைப்பா, அவர் போய் கதவை தட்டினேன், யார் வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன், நான் தான் வந்திருக்கோ அப்படின்னு சொன்னேன். சரிப்பா நான் செத்தா விட்டு வாங்குறவர்,
என்ன அவர் போனா விட்டு அவர்கிட்ட கலெக்ஷன் பண்ண முடியுமாண்ணே அப்படின்னு கேட்டார். டேய் என்னடா அது, பெரிய வார்த்தையில எவ்வளோ அர்த்தம் இருக்கும், அவர் சொன்னால் அதில் எவ்வளோ அர்த்தம் இருக்குது, நீங்கள் தெரியாமல் புரியாமல் திரும்பி வந்து விட்டியே, அவர் நான் செத்தா விட்டுவா அப்படின்னு சொன்னேன்னா அவர் போயிட்டு அவுட்டுவார்னு சொல்லலடா, நான் என்கிற வார்த்தை உன்னிடம் செத்த பிறகு வா அப்படின்னு அர்த்தம். அது நான் என்கிற வார்த்தை உன்னிடம் செத்த பிறகு வான்னு அர்த்தம். ஏண்டா அவர் போய் கதவை தட்டினா யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா, அடியான் வந்திருக்கேன்னு சொல்லாமல் நான் வந்திருக்கேன்னு சொன்னியோ இல்லை நீ, ஆச்சாரியனிடத்திலே போய் நான் ஒரு வார்த்தை சொல்லலாமாடா, அடியேன்னு சொல்ல வேண்டாமா, நீ அடியேன்னு சொல்லல, போய் அடியன் வந்திருக்கேன்னு சொல்லி சேவிப்போ, சொல்லி கொடுப்பார். ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் இல்லையா, ஆத்மா பெருமாளுக்கு அடியவன், பாகவதாளுக்கு அடியவன், ஆச்சாரியருக்கு எவ்வளவு அடிமை, அப்பேற்பட்ட அடிமையோட விஞ்ஞாபிக்க வேண்டாமா, சரி பாட்டு போனார் இவர் திருப்பியும். போனார், இப்ப கதவை தட்டச்சே யார் வந்திருக்கா அப்படின்னு கேட்டார். அடியன் வந்திருக்கேன், அம்மா அப்பா அனுப்பிச்சார் அப்படின்னு அடியன் அனுப்பிச்சார்னு, அடியன் அடியன் வந்திருக்கேன் அப்படின்னு பவ்யமாக சொன்னாராம். ஆ அதான் வா அன்பதாக கூப்பிட்டு அதுக்கப்புறம் காலக்ஷேமம் சாதிச்சார். அவர் சாதிச்சது தான் இன்னைக்கு நமக்கு இன்னைக்கு ஸ்ரீபாஷ்யம் நிற்கிறது. இன்னைக்கு நாம் ஸ்ரீபாஷ்யம்னு கொண்டாடுறோமே, இந்த ஸ்ரீபாஷ்யம் பாஷ்யம்னு பாஷ்யக்காரருடைய பெருமை இன்னைக்கு நிற்கிறதுன்னா எதனால என்ன, அன்னைக்கு அதை எங்களாழ்வான் இந்த குமாரரு இந்த சின்ன பையனை தன்னுடைய புத்திரனா ஞான புத்திரனா ஏத்துண்டு அவருக்கு அன்னைக்கு உபதேசம் பண்ணி வச்சாரோ அதுதான் பின்னாடி விசேஷமாக ஸ்ரீபாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம்னு இன்னைக்கெல்லாம் நாம் எல்லாரும் கொண்டாடும்படியாக கிடைச்சிருக்கு. அப்படி காலக்ஷேமம் பண்ணினார் பின்னால நடாதூர் அம்மாளிடத்திலே ஸ்ரீபாஷ்யம் கேட்டாதான் அது ஸ்ரீபாஷ்யம் என்ற அளவுக்கு அப்படி இருந்தார் நடாதூர் அம்மாள். அதனால தான் பாருங்கோ இந்த விசேஷத்தை கவனிக்கணும், நடாதூர் அம்மாளிடத்திலே ஸ்ரீபாஷ்யம் கேட்டாதான் கேட்டபடி, இல்லைன்னா வேற இடத்துல கேட்டா ஸ்ரீபாஷ்யம் கேட்டா போ பாஷ்யக்காரரிடத்துல கேட்டா போல ஆகாது என்று. அதனால யார் யாரெல்லாம் அன்வைச்சா பாருங்க, இப்ப நாம் அந்த நாலு சிம்மாசனாதிபதிகள்னு பார்த்தோம் இல்லையா, அந்த நாலு சிம்மாசனாதிபதிகள்ல புல்லான், கிடாம்பி ஆச்சான், நடாதூர் ஆழ்வான், முதலை ஆண்டான் என்று நாலு சிம்மாசனாதிபதிகள் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகளே பார்த்தோம். அது கிடாம்பி ஆச்சான் ரகசிய சிம்மாசனாதிபதியும் கூட, ரகசிய சிம்மாசனாதிபதியாக இருந்த அவருடைய திருக்குமாரருக்கு ராமானுஜ புள்ளான்னு திருநாமம், அவருடைய திருக்குமாரருக்கு ரங்கராமானுஜ புள்ளான்னு திருநாமம், அவருடைய திருக்குமாரர் அப்புள்ளார் ராமானுஜ புள்ளான்னு அப்புள்ளாருக்கு திருநாமம். இப்படி உயர்ந்த ஆச்சாரிய பரம்பரையிலே ரகசிய சிம்மாசனாதிபதியாயும் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதியாயும் இருந்த பரம்பரையிலே வந்திருந்த அப்புள்ளார் கூட இப்ப தான் தன்னுடைய திருத்தகப்பனாரிடத்திலே ரங்கராமானுஜ பிள்ளாரிடத்திலே இவ்வளவு விசேஷமாக ரகசிய கிரந்தத்தை ரகசியத்தை தெரிஞ்சுண்டு ரகசிய சிம்மாசனாதிபதி என்று அதை அங்கேயே வாசிச்சவர், ரகசியார்த்தங்களை அங்கேயே கேட்டவர், ஸ்ரீவாசியம் வாசிக்கிறதுக்கு தன்னுடைய தகப்பனாரிடத்திலே சர்வயோக்கியதையும் இருந்திருந்தும் அவர் நீ அவன் நடாதூர் அம்மாளிடத்திலே வாசி என்று சொல்லி அனுப்பிச்சார். அப்படி அது ஸ்ரீவாஷ் சிம்மாசனாதிபதியிலேயும் அவளும் கூட திருப்பி இங்கே வந்து அப்படிதானே, எப்படி நடாதூர் ஆழ்வான் தான் ஸ்ரீவாஷ் சிம்மாசனாதிபதி, அது தேவராஜாச்சாரிய தான் ஸ்ரீவாஷ் சிம்மாசனாதிபதி வம்சத்திலே வந்திருந்தாலும் தன்னுடைய குமாரர் நடாதூர் ஆழ்வான் எங்களாழ்வான் இடத்துல அனுப்பிச்சு வச்சாரோ, அதே போல அப்புள்ளார் அவர் உபய சிம்மாசனாதிபதி வம்சத்திலே வந்து ரகசியார்த்தங்களை மடப்பள்ளி வந்த மனம் எங்கள் வார்த்தையுள் மன்னியதேன்னு சொல்லி இந்த ரகசிய திரேசாரத்தை எல்லாம் அவரிடமிருந்து அப்படி கிரகிச்சு வந்த அப்பேற்பட்ட உத்தம ஆச்சாரியராக பின்னாலே சுவாமி தேசிகனுக்கு அப்போ வசந்த எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சாரியராக இருந்த அப்புள்ளார் ஸ்ரீவாஷ்யத்தை கிரகிக்கிறதுக்கு நடாதூர் அம்மாளிடத்துலதான் வந்து அன்வயிச்சார். அந்த மாதிரி அம்மாளுடைய பிரபாவம் அப்படி இருந்தது. அந்த வரத குரு என்றும் நடாதூர் அம்மாள் என்றும் சொல்லும்படியான ஆச்சாரியர், அவருக்கு அம்மாள்னு திருநாமம் அவருக்கு இயற்பெயர் என்ன, அது வரத குரு தான் அவருக்கு. ஆனால் இருந்தாலும் பகவத் பக்தி, அந்த பக்தியினாலே வந்தது அம்மாளுடைய திருநாமம். தேவப்பெருமா அந்த இவா எல்லாரும் காஞ்சிபுரத்தை சேர்ந்து பிரதானமாக இங்கே இருந்தவா, அதனால்தான் நடாதூர் ஆழ்வான் பாஷிகாருடையதான பிரியபாகினேன்னு சொல்லும்படியான நடாதூர் ஆழ்வானுக்கு திருநாமம் வரத விஷ்ணு ஆச்சாரியர்னு பேர். ஏன் வரதன்னா தேப்பெருமாளிடத்துல அருளாள பெருமாள் இல்லையா, தேப்பெருமாளிடத்து அவருடைய அந்த வரதவிஷ்ணுவாச்சாருடைய திருத்தகப்பனாருக்கு மகாதயாதீஷர்னு பேர். மகாதயாதீஷர்னா பேரொருளாளன் என்பதான பேரொருளாளனும் தேவப்பெருமாள் தான், வரதனும் தேவப்பெருமாள் தான். இந்த வரத விஷ்ணுவாச்சாரியருடைய திருக்குமாரருக்கு தேவராஜாச்சாரியர்னு பேர். அதுவும் தேவாதிராஜனான தேவப்பெருமாளுடைய திருநாமம் தான். தேவாதிராஜனுடைய தேவராஜருடைய திருக்குமாரரான இப்போ நாம் சொல்ற நடாதுரம்மாளுக்கு வரதாச்சாரியர்னு பேர். இவா இப்படியே பரம்பரையா தேவப்பெருமாளுடைய திருநாமத்தையே அப்படி தேவப்பெருமாளிடத்திலே பரம்பரையான ஈடுபாடு. அதனால்தான் நடாதூர் அக்ரஹாரம் எங்க இருக்குன்னு ரொம்ப விசாரிப்பா. ஏன்னா அது இப்ப எங்க இருக்குன்னே தெரியல யாருக்கும். நடாதூர் நடாதூர்னு சொல்றாளே ஒழிய நடாதூர்னா எங்க இருக்கு அப்படின்னு தெரியல. இப்ப எல்லாமே நடாதூர் ஆகி போச்சுரா அப்படின்னு திருக்குறதான ஒரு வாட்டி ஜோக்கா சொன்னார். என்ன அப்படின்னா எல்லாம் மழை இல்லாமல் போச்சு, எந்த ஊர்லேயும் ஒன்றும் நடவே காணும், அதனால எல்லாம் நடாத ஊர் தான், இப்போ எல்லாமே நடாத ஊர் தான் அப்படின்னு பரிகாசத்துக்காக சொல்லுவோம். நடாதூர்ன்ற அக்ரஹாரமானது அப்போது ஒரு காலத்தில் எங்கே இருந்தது அப்படின்னு விசாரித்து பார்த்ததில் அது காஞ்சிபுரத்துக்கு ரொம்ப கிட்டதான். அதனால தான் இவன் எல்லாரும் தேவப்பெருமாள் திருநாமத்தையே வச்சுக்கிறா பாருங்கோ. அது தேவப்பெருமாள்னு வர மகாதயாதீஷர்னு பேர். மகாதயாதீஷர்னு பேர். அவர் பாஷிகாரருடைய தங்காத்துக்கார். அவர் மகாதயாதீஷர்ன்ற வர்றவர் பாஷிகார் அவருடைய தங்காத்துக்கார். அதுக்கடுத்தது இந்த மகாதயாதீஷருடைய திருக்குமாரர் அவர் வரத விஷ்ணுவாச்சாரியர்னு திருநாமம். அவர் தான் நடாதூர் ஆழ்வான். வரத விஷ்ணுவாச்சாரியருடைய திருக்குமாரருக்கு தேவராஜாச்சாரியர்னு பேர். அதுவும் தேவப்பெருமாள் திருநாமம் தான். தேவராஜாச்சாரியருடைய திருக்குமாரர் இப்போ நாம் அனுபவிக்கிற நடாதூரம்மாள் வரதாச்சாரியார். இப்படி தேவப்பெருமாளிடத்திலே பரம்பரையான ஈடுபாடு. அந்த திருநாமத்தை வச்சே சொல்லிவிடலாம். அது தேவப்பெருமாளை அல்லும் பகலும் அனுபவிக்கிறவா. அது ராத்திரியிலே எம்பெருமான் அது சயனத்துக்கு முன்னாலே க்ஷீரம் அமிசைய வழக்கம் இல்லையா, அந்த க்ஷீரம் அமிசயம் பண்ணச்சே அந்த பெருமாளுக்கு க்ஷீரத்தை சமர்ப்பிக்கச்சே எப்படி கொடுப்பாருன்னா அப்படியே நல்லா சுட வச்சு அந்த க்ஷீரத்தை எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லியிருக்கு சாஸ்திரத்தில். பால் பாலை அது எப்படின்னா பால் எவ்வளவு இருக்கோ அந்த பால் எவ்வளவு இருக்கோ அவ்வளோ ஜலம் அதில் சேர்க்கணும். எவ்வளோ பால் இருக்கோ அவ்வளோ ஜலம் சேர்க்கணும். அப்புறம் அந்த ஜலம் சேர்த்த அளவு ரெண்டு பங்கு பாலாயிடும். அந்த ரெண்டு பங்கு பாலை திருப்பியும் சுட வச்சு சுட வச்சு திருப்பியும் ஏற்கனவே எவ்வளவு பால் இருந்ததோ அந்த அளவுக்கு அதை கொண்டு வரணும். அந்த மாதிரி பாலை பெருக்கி சுருக்கணும். பாலை ஜலம் விட்டு அதை ரெண்டு பங்காக்கி அது ரெண்டு பங்கு ஆகின அந்த பாலை திருப்பியும் காய்ச்சி சுருக்கி திருப்பியும் பழைய அளவு கொண்டு வரணும். அந்த மாதிரி தான் பால்ன்றது ரொம்ப உத்தமமான பாலாக சொல்லியிருக்கு. ஆயுர்வேத சாஸ்திரங்களிலே பால்னால் அந்த மாதிரி தயாரித்து தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. நடாதுரம்மாள் இந்த க்ஷீரத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கச்சே அதுபோல் சாஸ்திரியமாக அது பெருமாளுக்கு அது ரொம்ப உகந்ததாக சமர்ப்பிக்கச்சே அந்த சுடுகு ஆறி அதுவும் அந்த சுட சுட சமர்ப்பிக்க மாட்டாராம். என்ன ஐயோ என் குழந்தை வரதன், என் குழந்தை வரதனுக்கு சுடுக தாங்காது என்று அப்படியே கருணையோடு ரொம்ப பிரியத்தோடே பெருமாளை குழந்தையாக பாவிக்க சொல்லியிருக்குன்னு ஆதனாக பாவிக்க சொல்லியிருக்கு, பந்துவாக பாவிக்க சொல்லியிருக்கு, எல்லா விதமாகவும் பாவிக்க சொல்லியிருக்கு. அதில் பெரியவாள் இப்போ ஆண்டாள்னா பெருமாளை நாதனாக பாவிச்சா, நம்மாழ்வார்லாம் நாயகனாக பாவிச்சார் பெருமாளை, அப்படி பெரியாழ்வார் குழந்தையாக பாவிச்சிருக்கார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக பாவிச்சிருக்காளோ இல்லையோ. அதில் நம்மாழ் நான் இங்கே நடாதுரம்மாள் தேவப்பெருமாள் எப்படின்னா ஐயோ என் குழந்தை போல குழந்தை போலையே அவர் அந்த பெருமாளை நினச்சிட்டு இருப்பார். அதனால் அந்த குழந்தைக்கு பால்னால் எப்படி இருக்கணும்னா ரொம்ப எதமான சூட்டில் இருக்கணுமா. அதனால் இதமான சூட்டில் தயார் பண்ணி பாவ அந்த அம்மா எப்படி குழந்தைக்கு பிரியமாக கொடுப்பாளோ அதுபோலே சமர்ப்பிப்பாராம். அதனால் பெருமாள் இவரை நம்முடைய அம்மாள்னு ஒரு வாட்டி சாட்சாராம். அதனால தான் அதிலிருந்து அவருக்கு அம்மாள் தான் திருநாமம் வந்ததாக சொல்கிறார். அந்த பாலை இதமான சூட்டில் எப்படி ஆயுர்வேத சாஸ்திரத்திலே சொன்ன பிரகாரம் தயாரித்து அது கொடுக்கச்சே அவ்வளோ பிரியமாக கொடுப்பாரோ அதனாலே அவரை அம்மாள்னு பெருமாள் சொன்னார், சாதிச்சார். தேவப்பெருமாள் தன்னுடைய திருவாக்கினாலே சாதிச்சார்னு அதனாலே அவருக்கு நடாது ஒரு அம்மாளுட திருநாமம் ஏற்பட்டதா சொல்கிறா. அந்த மாதிரி அந்த பெருமாளிடத்திலே அவ்வளவு பிரியம். இவா எல்லாம் இந்த காஞ்சிபுரத்தை இந்த பரம இந்த இந்த இடத்துலையே இருந்தவா. அதனால் காஞ்சிபுரத்தை சுற்றியே இருந்து இந்த ஆச்சாரிய பரம்பரை இப்படியே பிரசித்தி அடைஞ்சின் இருக்கு. இப்போ நாம் பார்த்தோம்னா காஞ்சிபுரத்தில் தான் நடாது ஒரு அம்மாளுடைய அக்ரஹாரமும் இருந்திருக்கு. காஞ்சிபுரத்தில் தான் தூப்புள்ளிங்கிறதான இந்த அக்ரஹாரமும் இருந்திருக்கு. அதில் காஞ்சி அப்புள்ளாரும் காஞ்சிபுரத்துலேயே எழுதியிருந்தார். இப்ப அப்புள்ளார் காஞ்சிபுரம், அவர் காலக்ஷேமம் ஸ்ரீபாஷ்யம் கேட்கறதுக்கு இவர் நம்மால் நடாத ஒரு அம்மாள் இடத்துலயே அன்வயிச்சார். சரி, ஆனா ஸ்ரீரங்கத்திலே இருந்த பட்டர் பரம்பரையிலே வந்த சுதர்சன சூரி ஸ்ரீரங்கத்திலேந்து வந்தார் இவரிடத்திலே அன்வயிக்கிறதுக்கு, நடாத ஒரு அம்மாள் இடத்துல அன்வயிக்கிறதுக்கு. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், தென்னாச்சாரிய பரம்பரையில இன்னைக்கு தென்னாச்சாரியால் என்று ஒரு பிரிவு ஏற்படுறதுக்கு முதல் காரணமாயிருந்த புள்ளலோகாச்சாரியர் அழகியமணவாள பெருமாள் நாயனார் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டு பேர்களுடையதான திருத்தொகப்பனார் ஸ்ரீ வடக்கு திருவீதிப்பிள்ளை என்பவர். அந்த வடக்கு திருவீதிப்பிள்ளை தான் இப்போ அவர் தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்கினவர். இப்ப தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்கு வேண்டிய கொள்கைகளை ஊட்டி உருவாக்கினவர் அந்த வடக்கு திருவீதி பிள்ளை என்பவர் தான். இந்த வடக்கு திருவீதி பிள்ளை பெரியவாச்சான் பிள்ளையோட சேர்ந்திருந்து, அவரோட இன்னும் மற்ற சிஷ்யாவோட சேர்ந்து நம்பிள்ள இடத்திலே காலக்ஷேபம் கேட்டவர். இந்த வடக்கு திருவீதி பிள்ளை யார் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்கு பிரதான ஆச்சாரியர்களாக என்று சொல்லப்படுறாளோ, முதல் முதல்ல தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்கு வேரூன்றி விட்டவர்கள் என்று சொல்லும்படியான அந்த புள்ளலோகாச்சாரியர் என்ன, அழிகமணவாள பெருமாள் நாயனார் என்று சொல்லப்படும்படியான இந்த இரண்டு பேருக்கும் திருத்தகப்பனாராயிருந்து இந்த இரண்டு பேரை இப்படி இந்த தென்னாச்சாரிய கொள்கைகளோட உருவாக்கி வச்ச வடக்கு திருவீதி பிள்ளை என்கிற ஈடு பகவத் விஷய ஈடு சாதிச்ச பெருவர் இந்த பெரியவர். இந்த வடக்கு திருவீதி பிள்ளை நடாதூர் அம்மாளிடத்திலே தான் வந்து ஸ்ரீவாஷி காலக்ஷேபம் கேட்டார். நம்பள் இடத்திலே அத்தனை ஈடுபட்டு அவரிடத்திலே ஈடு அவர பகவத் விஷயத்தை கேட்டு அவர் சாதிச்சதை கிரந்தமாக நிர்மாணிச்சு இன்னைக்கு ஈடு என்று இவ்வளவு பெரிய பிரச்சாரத்தில் இருக்கிற இந்த புஸ்தகத்துக்கு கர்த்தாவா இருக்கக்கூடிய வடக்கு திருவேதி பிள்ளை. இந்த திருநாமங்கள்லாம் கொஞ்சம் குழப்பம், அது திருப்பியும் திருப்பியும் கேட்டுட்டு வந்தா சரியா இருக்கும். வடக்கு திருவேதி பிள்ளை ஸ்ரீபாஷ்யம் யாரிடம் கேட்டாருன்னா, அங்கிருந்து அவர் தென்தேசத்திலிருந்து வந்து அவரும் இந்த ஸ்ரீரங்கத்தை சுற்றி அங்கேதான் இருந்தார். அங்கிருந்து வந்து இங்கே நம்ம நடாதூர் அம்மாளிடத்திலே ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் கேட்டார். அதனால் பார்த்துக்கணும். அதனாலே விலகி இருந்தவர்களும் கூட வந்து சேர்ந்து கட்டாயம் கேட்டால் அம்மாளிடத்துல தான் கேட்கணும் என்றதான அவ்வளவு ஆர்வத்தோடே வந்து கேட்கும்படியானதான ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனமாக இருந்தது நடாதூர் அம்மாளுடையதான ஸ்ரீ சூக்தி. அதுதான் நடாது நம்மளுடைய பிரவச்சனத்துக்கு அந்த அவ்வளவு ஏற்றமது. இப்போ இதை திருப்பி உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக சொன்னாதான் புரியும். நிறைய விஷயத்தை சேர்த்து சொன்னதில் கொஞ்சம் என்ன சொல்கிறோம்னு புரிஞ்சிருக்காது. பாஷ்யகாரருக்கு எத்தனையோ சிஷ்யாள், அத்தனை சிஷ்யாள்லையும் பாஷ்யகாரர் ஒரு நாலு பேரை முக்கியமாக ஸ்ரீபாஷ்யத்துக்காக ஏற்பாடு பண்ணினார். அதிலேயும் பிரதானமாக தன்னுடைய ஞானபுத்திரராக புல்லானிடத்திலே அபிமானம் வைத்து உலகத்துக்கு அறிவித்து வைத்திருந்தார். இதே போல எம்பெருமானார் என்று சொல்லும்படியான பாஷ்யகாரருக்கு திருத்தம்பியாக இருந்த எம்பார், அவரும் எம்பெருமானார் போலே பிரபாவத்தோட எம்பெருமானாருடைய திருவடிகளிலே ஈடுபட்டு எல்லாராலும் ரொம்பவும் கொண்டாடப்பட்டு விசேஷமாக எழுந்திருந்தார். எம்பெருமானாருடைய கூட இருந்தவர் அவர். அந்த எம்பாருடைய சிஷ்யர் பட்டர், பராசர பட்டர்னு சொல்லுவார். அந்த பராசர பட்டருடைய பிரபாவம் ரொம்ப அபாரம். சுவாமி தேசிகனுக்கு பராசர பட்டரிடத்திலே அவ்வளவு கௌரவம். எப்பேற்பட்ட ஆச்சாரியர், எப்பேற்பட்ட உத்தமமான மகான், எப்பேற்பட்ட பகவத் அனுபவம், பெருமாளோடே சகஜமாக ரங்கநாதனோடே சகஜமாக தினந்தினம் வார்த்தை சொல்லக்கூடிய அளவுக்கு அப்பேரம். இவர் கூரத்தாழ்வானுடைய குமாரர் பட்டர். இதெல்லாம் முனையை பார்த்தோம். இந்த பட்டரிடத்திலே தான் நஞ்சியர் என்கிறவர் வந்து ஆசிரியச்சார். அது முன்னே அவரை திருத்தி பணி கொண்டார் என்ற சரித்திரத்தையும் முன்னே சொன்னோம். பட்டர் மேல்நாட்டுக்கு எழுந்தருளி மைசூர் பிரதேசத்திலே இருந்ததான தென்கலை என்கிற ஊர், அந்த ஊரிலே எழுந்தருளிருந்த ஸ்ரீ நஞ்சியரிட அவர் அப்போ அவருக்கு வேதாந்தி முனின்னு பேர். அவரை திருத்தி அவரை அழைச்சுண்டு வந்து இங்கே ஸ்ரீரங்கத்திலே இங்கே எம்பெருமானிடத்தை காட்டு கொடுத்து அவரை தனக்கு சிஷ்யராக பிரதான சிஷ்யராக உலகத்துக்கு காட்டி கொடுத்து வச்சிருந்தார் என்று பார்த்தோம். அந்த நஞ்சியரிடத்துல சுவாமி தேசிகனுக்கு அபாரமான கௌரவம். எப்படியாக்கும் எம்பாரிடத்திலேயும் அதே போல பட்டரிடத்திலேயும் அதே போல நஞ்சியரிடத்திலேயும் அவ்வளவு விசுவாசம். அந்த நஞ்சியருடைய சிஷ்யர் நம்பிள்ளை என்ற வரதாச்சாரியர், இவரை தான் உன்னையே சொன்னோம். நஞ்சியர் ஏஜன பகவத் விஷய புஸ்தகத்தை எடுத்துட்டு போச்சு, காவேரி ஆறு அடிச்சுட்டு போயிடுத்து. ஆனால் இருந்தாலும் நஞ்சையர் சாதித்த விஷயங்கள் எல்லாம் திருப்பியும் தொகுத்து ஒரே புஸ்தகமாக எழுதி அது 9000 படின்னு கொண்டு வந்து நஞ்சையர் இடத்துல கொடுத்தா, நஞ்சையரும் இருக்கட்டும் இது என் பேர்லேயே இருக்கட்டும், நான் எழுதினதாகவே தான் இருக்குது, ரொம்ப வித்தியாசம் இல்லை, சரியாக தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டார் என்பதாக சொன்னார். அந்த அளவுக்கு நம்பிள்ள இடத்துலே அவ்வளவு காலக்ஷேபம் கேட்டவர் நஞ்சையர். நஞ்சியரிடத்திலே காலக்ஷேபம் கேட்டவர் நம்பிள்ளை. கொஞ்சம் மாறி போகிறது வார்த்தை. நஞ்சியரிடத்திலே காலக்ஷேபம் கேட்டவர் நம்பிள்ளை. இந்த நம்பிள்ளை இடத்துல தான் நிறைய பேர் அந்த தென் தேசத்தில் இருந்ததுனால, எப்படி இங்கே வடதேசத்தில் நடாதூரம்மாள் இடத்திலே தான் நான் வைக்க வேண்டும் என்று அத்தனை பேர் ஆர்வத்தோடு, அதுவும் அந்த காலத்து வைஷ்ணவத்துவத்தை பார்க்கணும், அவ்வளவு பேரும் பாஷ்யம் வாசிக்கணும் பாஷ்யம் வாசிக்கணும்னு அவ்வளவு ஆர்வத்தோடு இருப்பாளே, அவள்லாம் நடாதுரம்மாள் இடத்துலேயே வந்து ஆசிரியப்பா அப்படின்னா, அதே போல் தென் தேசத்துலேயும் நம்பிள் இடத்திலே போய் கேட்கணும், பகவத் விஷயம்னா நம்பிள் இடத்துல கேட்கணும். அப்படியே பட்டர் போலேயே அவ்வளவு பிரவச்சன சாமர்த்தியம், அவ்வளவு அவ்வளோ அப்படியே தேன் போலே சாதிப்பார்ன்றதுனால நம்பிள் இடத்துலே பகவத் விஷயம் கேட்கறதுக்கு அப்படி அப்படி ஜனங்கள் மோதும் வந்து அப்படியாகும். ஸ்ரீரங்கம்னு ஸ்ரீரங்கத்திலே அப்பொழுது நம்பிளையருடைய பிரவச்சனத்துக்கு அவ்வளோ ஒரு பெருமை இருந்தது. அந்த அவரோட அதனால தான் அவருக்கு சிஷ்யால் நிறைய கேட்டு அவர் சிஷ்யால் எல்லாருமே திவ்ய பிரபந்த வியாச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தான். அதில் பெரியவாச்சான் பிள்ளை நம்மள இடத்துலே கேட்டு வியாக்கியானமும் பண்ணியிருக்கார், 4000 திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானம் பண்ணியிருக்காருன்னு பார்த்தோம். அதே போல் இதே நம்மள இடத்துலே வடக்கு திருவேதி பிள்ளையும் ஈடுபட்டு அவரிடத்துல திவ்ய பிரபந்தம் வியாக்கியானங்கள்லாம் அருளிச்சேல் வியாக்கியானங்கள்லாம் கேட்டு, அதுவும் விசேஷமாக திருவாய்மொழியினுடைய வியாக்கியானத்திலே ரொம்ப ஈடுபட்டு அப்படியே நம்பிள்ளை சாதித்த விஷயங்களை எல்லாம் பட்டோலை பண்ணி திருவாய்மொழி வியாக்கியானமாக இப்படி ஆச்சாரியன் சாதிச்சதுலாம் நான் இந்த மாதிரி புஸ்தகமாக பண்ணியிருக்கேன்னு சொல்லி வடக்கு திருவீதி பிள்ளை கொண்டு போய் காட்டினார். காட்டினா நம்பிள்ளை அதை பார்த்துட்டு பயந்தே போயிட்டார். அது ஏதோ உபன்யாசத்திலே சில விஷயங்கள்லாம் அப்படி ரொம்ப உச்சக்கட்டமான உணர்ச்சியிலே சொல்கிறதுலாம் சாஸ்திரம் ஆகிடுவான்னு, ஏதோ சில விஷயங்கள்லாம் அது ஒரு வேகத்தில் சொல்லச்சே அது அப்படியே பட்டோலை பண்ணி பார்த்தோம்னா அது சில சமயம் வித்தியாசமாக தெரியும். அதெல்லாம் என்னன்னு விளக்குறேன் பின்னாடி. ஐயோ இது என்ன இப்படி தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புஸ்தகமே வெளியில யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு சொல்லி வடக்கு திருவீதி பிள்ளை நம்பிள்ளை சாதிச்சதாக சொல்லி அவர் சொன்ன விஷயங்களை பட்டோலப்படுத்திதான் எழுதி காட்டினதான திருவாய்மொழி வியாக்கியானம் 125,000 படி என்று சொல்றது. அது மகாபாரதத்துக்கு ஈடாக 125,000 ஸ்லோகங்களுக்கு ஈடாக அவ்வளவு பெருசு. அந்த புஸ்தகத்தை அப்படியே வாங்கி நம்பிள்ளையானவர் அப்படியே வாங்கி தன் கையாலேயே அழிச்சார். இது தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே அவ ஸ்பஷ்டமாக எழுதி வச்சிருக்கிற விஷயம். இது தன் கையாலேயே கொண்டு போய் கரையான் புத்திலே சொருகினார் அப்படின்னு போட்டிருக்காரு. புத்தில் போட்டு இந்த ஓலைச்சோடி வழியில் ஊருக்கு ஒருத்தர் கண்ணில் படக்கூடாது, இப்படியா ஒரு புஸ்தகம் எழுதுவா பகவத் விஷயம்னு சொன்னால் அது ஒரே ஏகமாக அமக்களம் பண்ணி வச்சுருக்கார் அப்படின்னு அந்த புஸ்தகம் வெளியில் யார் கண்ணிலையும் பற்று போகிறதேன்னு பயந்து போய் நம்மளே அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு போய் சொருகினார். கரையான் புத்து உள்ளே போய் சொருகி வச்சுட்டார். அது மொத்தம் போயிடுத்து. ஆனால் இருந்தாலும் வடக்கு திருவேதி பிள்ளையுடைய நல்ல மனதை பார்க்கணும். ஆச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினோம், இந்த ஆச்சாரியனுக்கு என்ன இப்படி இப்படி கூட ஒரு ஆச்சாரியன் பண்ணுவாரா அப்படின்னு நினைக்காம ஆச்சாரியன் திருவுள்ளம் இல்லாததை நாம் எழுதினோம்ன்றது தப்பு தானே அப்படின்னு அதை நல்ல மனசோடே புரிஞ்சுட்டார். அதை ரொம்ப பாராட்டணும். சாதாரணமாகவே ஆச்சாரியன் ஒரு வார்த்தையை சொன்னார்னா என்ன இது எனக்கு பிடிக்காது இவர் சொல்கிறார் அப்படின்னு சொல்லி முதலே எடுத்தோடனே ஆச்சாரியனை தூக்கி எறிஞ்சிடுவா. அது சாதாரணப்பட்ட மனுஷருடைய வழக்கம். அது இந்த ஆச்சாரிய பக்தியில் ஆச்சாரியன் இப்படி 125,000 ஸ்லோகத்துக்கு ஈடாக ஓலைச்சுவடி ஓலைச்சுவடிகளை முதல்ல அதை தயார் பண்ணி எழுதி வச்சு ஒரு கட்டு வச்சு பார்த்தா தெரியும் அது எவ்வளோ இருக்கும்னு. இந்த ஓலைச்சுவடி எப்படி 125,000னா அவ்வளோ பேர் ஒரு பெரிய நம்ம வச்சுக்கிற பீரோ இருக்கு இல்லையா, இப்போ சாதாரண பீரோலாம் வச்சுக்கிறோமே அது மாதிரி வச்சான்னா அநேகமாக அது குறைஞ்சது ஒரு 3 பீரோ அளவாவது ஃபுல்லாக அடுக்கணும், அவ்வளோ ஆகும். அது அவ்வளோ அளவுக்கு ஓலைச்சுவடியில் எழுதி வச்சா அப்படியே பேக் பண்ணணும் 3 பீரோவில். அந்த அளவுக்கு ஒருத்தர் புஸ்தகம் எழுதி வச்சார்னா அதுவும் ஓலைச்சுவடியில் எழுத்தாணியை வச்சு எழுதி பார்த்தா எவ்வளோ கை வலிக்கும். அதை போய் ஆச்சாரியன் தூக்கி வாங்கி பார்த்த மாத்திரத்திலேயே கொண்டு போய் போடுறாருன்னா அந்த சிஷ்யனுக்கு எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்கும். ஆனால் அவர் வருத்தப்படலை. வடக்கு திருவேதி பிள்ளை, அவர் நல்ல மனசு. ஆச்சாரியனுக்கு பிடிக்காதுன்னு நாம ஏன் போடணும், நம்ம ஏஜென்ட் தப்பு தானேன்னு நினைச்சாரு. சரி இப்ப நம்ம ஆச்சாரியனுக்கு பிடிச்சா போல எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஒரு வியாக்கியானம், திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் எழுதினார். அந்த வியாக்கியானம் தான் இப்போ ஈடுன்னு வெளியில வந்திருக்கு. அந்த வியாக்கியானத்தை கொண்டு போய் நம்பிள்ள கிட்ட காட்டினார் அவர். இது திருவுள்ளமா இருக்கா, இங்க சாதிச்சபடியே இருக்கா அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ ஏ என்னடா இப்பவும் அதிகமா தான் எழுதி வச்சிருக்க, சொல்லாதெல்லாம் கிடக்கிறது, இதுல இதெல்லாம் யானை செய்த கோலாகலமா இருக்கிறது அப்படின்னு சாதிச்சார்னு சொல்லுவா. இது சரி, ஏற்கனவே தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதினத கொண்டு போய் கரையான் புத்தில் போட்டு அழிச்சோம், இதையும் அழிச்சோம், எதுக்கு பாவம் அவனுக்கு எழுதி எழுதி கொண்டு வரான், நம்ம அழிச்சு அழிச்சு போடுறோம், இது நன்னா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இது நன்னா இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பிள்ள என்ன பண்ணார், சரி இது வேணாம் யாரும் வாசிக்க வேண்டாம், இதை இருக்கட்டும், இது அழிக்கிறதுக்கு மனசு வரல போட்டோம் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈயுண்ணி சுவாமின்னு ஒருத்தன், ஈயுண்ணி பத்மநாபமா, ஈயுண்ணி பத்மநாபாச்சார் மாதவா, ஈயுண்ணி மாதவாச்சார்னு சொல்லுவான். அவரிடத்துல கட்டி கொடுத்து இதை போடுறா பரணையில் போடுறா போடும், இது வேணாண்டா இது அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொல்லி அந்த திருவாய்மொழி ஈட்டை தூக்கி பரணையில் போட்டுவிட்டார். அப்படியே பரணையிலேயே கடந்தது, நாலு தலைமுறைக்கு பரணையில் கடந்தது அது. ஏன்னா ஆச்சாரியன் சொல்ல எடுக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாரு. அதுக்கப்புறம் நாலாவது தலைமுறையிலே வந்த திருவாய்மொழி பிள்ளைன்னு ஒருத்தர், அவர் திருவாய்மொழி பிள்ளை என்ன பண்ணார், அந்த திருவாய்மொழி பிள்ளை இந்த புஸ்தகத்தை ஒரு வாட்டி எடுத்து பார்த்தார். அவர் இதை பார்த்துட்டு என்ன நன்னா இருக்கே பகவத் விஷயம் ஆழ்வாசி சூக்தியெல்லாம் நன்னா இருக்கே அப்படின்னு, சரி ஏதோ போ அந்த காலத்தில் அவர் வேண்டான்னு சொல்லிவிட்டார், இது எல்லாம் இந்த காலத்துக்கு எல்லாம் இதுவே போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த திருவாய்மொழி பிள்ளை அந்த ஈட்டை எடுத்து மணவாள மாமனிக்கு இதை உபதேசம் பண்ணி இதை பிரச்சாரம் பண்ணுன்னு சொன்னார். அப்புறம் மணவாள மாமனி அந்த ஈட்டை எடுத்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் ஈடு வெளியில் வந்துடுத்து. ஆக ஈடு புஸ்தகத்துக்கு அதை அதை எழுதினவருக்கு அவர் ஆச்சாரியன் பர்மிஷன் கொடுக்கலை, அதை ரொம்ப அவசியமாக தெரிஞ்சுக்கணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஈடு பிரச்சாரத்தில் இருக்குது ரொம்ப வசதியாக எல்லாம் தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லிகிட்டு இருக்கா, அது அனுபவ ரசம்லாம் ரொம்ப நன்னா இருக்குது, அநேகமாக ரொம்ப அநேகமாக 90% நன்னா தான் இருக்குது. ஆனால் அதில் சில இடங்களில் இந்த பாஷ்யகாரருடையதான சித்தாந்தம் இருக்குது, இந்த பிரபத்தி சம்பிரதாயம் இருக்குது, இந்த பிரபத்தி சம்பிரதாயத்துக்கு விரோதமாக நிறைய போட்டிருக்கு. அது எதனால் அப்படி போட்டிருக்கு என்ன விஷயம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இப்படி எதுக்காக இதெல்லாம் சொன்னேன்னா, இப்படி கொஞ்சம் வித்தியாசமாயும் அது ஆச்சாரியனே ஒத்துக்காததாயும் இருந்தாலும் பரவாயில்ல என்று சொல்லும்படியாயும் அந்த மாதிரி சொல்லக்கூடியதான கிரந்த நிர்மாணம், இது இப்படி இந்த பகவத் விஷயத்தில் ஈடுபட்டு இப்படியே நம்பிள்ள இடத்துல ஈடுபட்டிருந்த வடக்கு திருவேதி பிள்ளை ஸ்ரீவாஷி காலக்ஷேமம் செய்வதற்காக நடாதூர் அம்மாளிடத்துல தான் வந்து அன்வயிச்சார். அப்படி இருந்து நடாதூர் அம்மாளுடைய பிரபாவம் அப்படி இப்போ தெரியும். என்ன எப்படி விலகி போனவாளும் கூட வந்து சேர்ந்து அப்படி ஆர்வத்தோடே ஏங்கி வந்து கேட்கும்படியாக இருந்தது அந்த நடாதுரம்மாளுடையதான ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனம்னு பார்க்கணும். எப்படி நடாதுரம்மாள் இப்படி ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனம் சாதிச்சுட்டு இருந்தார். இப்படி இல்லை, இன்னும் ஒரு முக்கியமான அம்சம் சொல்ல வேண்டியிருக்கு. நடாதுரம்மாளிடத்திலே ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனம் கேட்கும்போது அதில் அன்வயிச்சவா நடாதுரம்மாள் தேவப்பெருமாள் சன்னதியிலே கச்சிவாயத்தான் மண்டபம்னு சொல்ல முடியாது, தேவப்பெருமாள் சன்னதியில் தான் காலக்ஷேமம் சாதிப்பார் அப்படின்னு, அதனால அந்த இடத்துல நடாதுரம்மாள் காலக்ஷேமம் சாதித்த இடத்துல அப்புறம் அங்கேயே அப்புள்ளார் பின்னாடி சாதித்தார், அப்புறம் அங்கேயே சுவாமி தேசிகன் காலக்ஷேமம் சாதித்தார். அதனால இப்பவும் காஞ்சிபுரத்திலே தேவப்பெருமாள் சேவிக்க போகிறவாள்லாம் அந்த கச்சிவாயத்தான மண்டபம் என்ற இடத்துல, ஏன்னா அங்கே தான் திருக்கட்சி நம்பிகளுக்கு பெருமாள் ஆறு வார்த்தை அருளி செய்தார் அப்படின்னு, இப்படி நம்ம சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் அது. அதனால் அந்த இடத்துல இப்போல்லாம் போனால் பெரியவாள் எல்லாரும் அந்த பெருமாள் விழுந்து சேவிச்சுட்டு வருவா, வெறும் மண்டபத்தை, அந்த மண்டபத்தை வெறும் விழுந்து சேவிச்சு, எப்போ ஏற்பாடு என்ன மண்டபம் இது, பெருமாள் திருவார்த்தையர்களின் மண்டபம், அதே நடாதுரம்மாள் காலக்ஷேமம் சாதித்த இடம் இது, அப்புள்ளார் காலட்சி இடம் இது, சுவாமி தேசிகன் காலக்ஷேமம் சாதித்த இடம் இது அப்படின்னு அந்த இடத்துடையதான பெருமையை அப்படி ஒரு மெய் சிலிர்த்து சேவிச்சுட்டு வர்றது உண்டு, சேவிச்சுட்டு வருவா, இன்னைக்கும் அப்படி தான் சேவிச்சு வர வழக்கம் அது. இந்த காலக்ஷேப கோஷ்டியிலே அன்வயிச்சவாழ்ல முக்கியமான மூணு பேரை இப்போ சொல்கிறேன். நடாதுரம்மாளிடத்திலே காலக்ஷேப சமகாலத்திலே அன்வயிச்சவா மூணு பேர் முக்கியமான பேர் யாரும், அப்புள்ளார் இப்போ நாம் பின்னாடி சொல்ல போகிறோமே சுவாமி தேசிகனுடைய அம்மான் மாமா, மாமா அவர் மாத்துலர், அவர் ஒருத்தர், அவர் ஒரு ஆச்சாரியர். அப்பொழுது நலாதூர் அம்மாவிடத்திலே சீவாஷியம் கேட்டுக்கொண்டிருந்தார். அதே போல சுதர்சன சூரி என்று முன்னாடி பின்னாடி சொல்ல போறோம் இவரை பத்தி. ஏன்னா பட்டர் வம்சத்திலே வந்தவர், சின்ன பட்டர், ஸ்ரீராம பிள்ளைன்னு ரெண்டாவது பட்டர். அதாவது பட்டர் இவருக்கு குறத்தாழ்வானுக்கு ரெண்டு குமாரர்கள், அதுல பராசர பட்டர்னும் ஸ்ரீராம பிள்ளைன்னும் ரெண்டு பேர். அது சின்ன பட்டர்னு சொல்றது. அந்த ஸ்ரீராம பிள்ளையினுடைய வம்சத்திலே வந்த சுதர்சன சூரி அவரும் இங்கே அப்புள்ளாரிடத்திலே, இங்கே நடாதூர் அம்மாரிடத்திலே வந்து தான் கலக்ஷேபம் கேட்டுருந்தார். இவரோடே சேர்ந்து வடக்கு திருவீதி பிள்ளை, இப்போது நாம் சொன்னமே திருவாய்மொழிக்க வியாக்கியானம் ஒன்றுக்கு ரெண்டு முறை எழுதி ரெண்டு முறையும் ஆச்சாரியன் ஒத்துக்காமல் போய் இருந்தாலும் ஆச்சாரிய பக்தியோடு இருந்தார்னு சொல்ல அந்த வடக்கு திருவீதி பிள்ளை, அவர் பகவத் விஷயம் நடாதூர் அங்கே நான் கேட்டார், நம்பிள்ள இடத்தை கேட்டார், நடாதூர மாவட்டத்திலே ஸ்ரீவாஷம் கேட்க வந்தார். எப்படி இவாள்லாம் இங்கே காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கா, இப்படி காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கச்சே நடாதுரம்மாள் பிரபத்தி சம்பிரதாயத்திலே பெரிய தலைவராக பெரிய ஆச்சாரியராக இருந்து ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனம் பண்ணும் போது பிரபத்தி சம்பிரதாயத்தினுடைய பெருமையும் அதனுடையதான விசேஷாம்சங்களையும் பிரவச்சனம் பண்ணுவது இந்த வடக்கு திருவீதி பிள்ளைக்கு பிடிக்கலை. தன்னுடைய ஆச்சாரியர் ஸ்ரீபாஷ்ய சம்பிரதாயமாக பாஷ்யகாரருடைய திருவுள்ளமாக குலக்கிரமமாக உத்தமான ஆச்சாரியர்கள் வழியாக வந்ததான பிரபத்தி சம்பிரதாயத்தையும் சேர்த்து இந்த ஸ்ரீபாஷ்யத்திலே பிரவச்சனம் பண்ண போது அவருக்கு வடக்கு திருவீதி பிள்ளைக்கு பிடிக்கலை. ஆனால் இருந்தாலும் பாஷ்யம் கேட்க வேணும் அப்படிங்கிற பாஷ்யம்னா இங்கே தான் கேட்க வேணும்னும் அந்த ஆசையினாலே எங்கே இருந்து காலக்ஷேபம்லாம் பண்ணிட்டு இருந்தார், பண்ணி முடிச்சுட்டார். இவருக்கு நடாதுரம்மாளை பிடிக்கலன்னு எப்படி சொல்றது, எப்படி உமக்கு தெரியும் அப்படின்னு கூட கேட்பா. இங்கு வடக்கு திருவேதி பிள்ளைக்கு நடாதுரம்மாள் அப்புள்ளாரிடத்திலும் சுதர்சன சூரியரிடத்திலும் வைத்திருக்கிறதான ஒரு பெரிய ஒரு சிஷ்யன்னா சிஷ்யனிடத்திலே ஒரு அபிமானம் வைக்கிறா இல்லையா ஆச்சாரியாள், அவளிடத்திலே வைக்கும்படியாக அந்த அபிமானம் வைக்கும்படியாக அவ நடந்துகிறா. அது ஆச்சாரியரிடத்திலே தெய்வம் போன்ற விசுவாசமும் ஆச்சாரியர் சொல்லிக் கொடுக்குற விஷயத்திலே அவ்வளவு விசுவாசமும், அப்படியே பெருமாள் நமக்கு நேர பேசுறார் அப்படிங்கிறதான ஒரு பயபக்தியும் இருந்து அப்படி பிரவச்சனம் கேட்டவா சுதர்சசூரி அப்புள்ளார் முதலானவாள்லாம். ஆனால் இந்த வடக்கு திருவேதி பிள்ளை நம்பிள்ளையினிடத்திலே விசுவாசத்தோட நம்பளிடத்திலே காலக்ஷேபம் கோட்டு அவரிடத்திலே திருவாய்மொழி வியாக்கியானம் இதெல்லாம் பண்ணி கொண்டு அவர் சொல்றது தான் காலக்ஷேபம் போல அவரிடத்திலே ஆசை இருந்து, ஆனால் ஸ்ரீவாஷியம் கேட்கணும்னு இங்கே வந்தவருக்கு இங்கே இங்கே பிரபத்தி சம்பிரதாயம் இங்கே அப்படியே இப்போ சர்வ அப்போ ஒரு உசந்த பிரபத்தி சம்பிரதாய பிரவச்சனமாக இருக்கிறத கேட்கறதுக்கே பிடிக்கல அவருக்கு. ஆனால் இருந்தாலும் இருந்து இருந்து கேட்டுட்டு இருந்தார், கேட்டு முடித்தார், இங்கேருந்து புறப்பட்டு போனார். அதுக்கப்புறம் வடக்கு திருவீதி பிள்ளை ஈட்டில் ஈட்டில் எவ்வளவு சாதிச்சிருக்கார், ஈட்டில் அவ்வளவு விஷயம் சாதிச்சிருக்கார், அதில் எத்தனையோ ஐதிஹியங்கள், எவ்வளோ ஐதிஹியங்கள், கிட்டத்தட்ட ஒரு 500 ஐதிஹியங்களாவது இருக்கும், அதில் ஒரு 400 இருக்கும் ஐதிஹியங்கள், பாஷ்யக்காரரை பற்றி, பாஷ்யக்கார ஆச்சாரியாளை பற்றி, நாதமணிகளை பற்றி, உயோகுண்டாரை பற்றி, சிஷியாளை பற்றி, எத்தனையோ போய் அதில் சாமானியப்பட்டவா விளக்கு பிச்சன் அப்படின்னு ஒருத்தன், விளக்கு பிச்சன் ஒருத்தன், யாரோ விளக்கு பிடிக்கிறவா அவள் கூட எப்படி எப்படி ஈடுபாடாக இருந்தா, அது திரிபுரா தேவின்னு ஒருத்தி, அவரோ ஒரு லேடி, அவ்வளோ உறங்காவில்லி அப்படின்னு ஒருத்தர், இப்படி ஒரு பிராமணாள் அப்ராமணாள் இல்லாமல் வைஷ்ணவாள் அப்படிங்கிறதுனாலேயே அவளுக்கு எவ்வளவு பெருமை இருந்தது, அது எத்தனை மாதிரி ஐதிஹியங்கள், எத்தனை இன்சிடென்ட்ஸ்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நிறைய ஈட்டில் அதான் விசேஷம், அந்த காலத்து இன்சிடென்ட்ஸு வேற எங்கேயும் கிடைக்காது, அந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ ரொம்ப ஸ்ரத்தையாக வாசிக்கச்சேவே நமக்கே அந்த காலத்து மகான்களுடைய பெருமை தெரிகிற மாதிரி எழுதி வச்சவர். ஒரே ஒரு வரி கூட நடாதுரம்மாளை பற்றி அதில், நடாதுரம்மாள் ஒருத்தர் இருக்காருன்னு கூட மென்ஷன் பண்ணல ஈட்டில், யாரிடத்திலே தான் ஸ்ரீவாஷ்யம் கேட்டார், அப்படி அவ்வளோ ஸ்ரீவாஷ்யம் கேட்குற அளவுக்கு ஆச்சாரியனாகத்தான் வரிச்ச அந்த நடாதுரம்மாளை பற்றி ஒரு வரி கூட கிடையாது வீட்டில் எங்கேயும், ஏன்னா நடாதுரம்மாளை பற்றி மென்ஷன் பண்ண கூட பிடிக்கல அவருக்கு, ஏன்னா பிரபத்தி சம்பிரதாயத்தை பிடிக்கல அவருக்கு, அதான் அங்கே முக்கியமுங்க, பிரபத்தி சம்பிரதாயத்தை பிடிக்கல. ஆனால் இப்படி பிரபத்தி சம்பிரதாயத்தில் இருந்து கொண்டே பிரபத்தி சம்பிரதாயத்தை பிடிக்கலன்னு சொல்ல முடியுமோன்னா பிரபத்தினாலே என்னன்னு இவாள்லாம் புரிஞ்சிக்கலன்னு நினச்சுன்னுட்டா அவள்லாம், அதான் அங்கே தென்னாச்சாரியாளுக்கும் நம்ம சம்பிரதாயத்துக்கும் அதான் வித்தியாசம், பிரபத்தினால என்னன்னு தெரியாமல் இவாள்லாம் பேசுகிறா அப்படின்னு. அதனால தான் 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 எத்தனையோ பேரை பற்றி பிராமணாள் அப்ராமணாள்னு வித்தியாசம் இல்லாமல் அத்தனை நல்லவாளை பற்றி அங்கே வீட்டிலே கதைகள் சொல்லி வச்சிருக்கச்சு, தன்னுடைய ஆச்சாரியனான சாட்சாத் ஆச்சாரியனான நடாதுரமாளை பத்தியோ இல்ல தன்னோடே சேர்ந்து காலக்ஷேபம் பண்ணார் பாருங்க சுதர்சன சூரிய அப்புள்ளார பத்தியோ ஒரு இன்சிடென்ட் கூட கிடையாது. இத்தனைக்கு நான் ஒரு இன்சிடென்ட் எழுதி வச்சிருக்கார் ஈடுல ஈட்டுல. அது எதனாலன்னா நடாதுரமாளை பிடிக்கல. ஏன்னா பிரபத்தி சம்பிரதாயம் இவாள்லாம் தப்பா சொல்றான்னு அவ நினைச்சுட்டு போயிட்டாரு. அதனால அப்படியே அந்த அப்போ அதுலேருந்து தான் பாருங்கோ இப்ப பிரியும். ஏன் இவாள்லாம் பிரபத்தி பண்ணிக்கிறது இல்லை? தென்னாச்சாரி சம்பிரதாயத்திலே பிரபத்தி சம்பிரதாயம் நாங்களும் பிரபன்னா நம்மாழ்வார் பிரபன்ன சந்தான கூட்டத்தார் தான் சொல்லிண்டு, ஆனால் அவள் ஏன் பிரபத்தி பண்ணிக்கல அப்படின்றது இதோ இந்த இடத்துலேருந்து தான் புரிய ஆரம்பிக்கும். இங்கேருந்து தான் பிரிவு பிரிய ஆரம்பிக்கிறது. அதே நடாதுரம்மாள் பரம்பரையிலே ஆச்சரியமாக அந்த எப்படி பிள்ளான் பிள்ளானுக்கு எங்களாழ்வான் எங்களாழ்வானுக்கு நடாதுரம்மாள் அப்படின்னு இந்த ஸ்ரீவாஷ பரம்பரையும் இந்த ரகசிய பரம்பரையும் அதில் விசேஷமாக இந்த ரகசிய பரம்பரையும் ஸ்ரீவாஷ பரம்பரையும் அப்புள்ளாரிடத்திலே அப்படியே குடிகொண்டு வந்து அந்த குடிகொண்டு வந்தது அப்படியே தேசிகனுக்கு வந்ததுனாலே தேசிகனிடத்திலிருந்து நமக்கெல்லாம் நாம் பண்ண மகாபாகியம் எவ்வளோ கோடி ஜென்ம புண்ணியம் இது. நாம் எல்லாம் தேசிகனிடத்திலே பக்தியோடே அந்த சம்பிரதாயத்திலே பிறந்து அதான் தேசிகன் சாதிக்கிறார். பிரபத்தி யாருக்கு கிடைக்கும்னா யாருக்கு நல்ல சம்பிரதாயத்திலே அவளுக்கு சம்பந்தம் கிடைக்கிறதோ, இப்படி ஒரு பிறப்பினாலே ஒரு சம்பந்தம் ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே ஒரு சம்பந்தம் கிடைக்கிறதோ அவளுக்கு தான் பிரபத்தி கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அஸ்துதே அஸ்துமே என்று அபேட்சித்தால் அஸ்துதே என்று சொல்லுகிற திருமுக பாசுரமும் சத் சம்பிரதாய சித்தியும் சதாச்சாரிய கட்டாட்சமும் இது மூணும் இருந்தால் தான் ஒரு பிரபத்தி சம்பிரதாயத்திலே ஒருத்தனுக்கு கிடைக்கும், அது இல்லைன்னா கிடைக்காது. அங்கே பிரிஞ்சு விட்டாவா அங்கிருந்து பிரிஞ்சதான் அந்த வடக்கு திருவீதி பிள்ளை அவருடைய பிள்ளைகளுக்கு ரெண்டு பேருக்கும் சொல்லிக் கொடுத்தார் பிரபத்தின்னா என்னன்னு, அவர் எதையோ ஒன்று சொல்லிக் கொடுத்தார். அதே அவ பிரவச்சனம் பண்ணா அப்புறம் பிள்ளலோகாச்சாருக்கு சிஷ்யர் வந்த திருவாய்மொழி பிள்ளைன்னா அவருக்கு சிஷ்யர் மணவாள மாமனிகள் அப்படின்னு இப்படியே போயிடுத்து கடைசியில் பிரபத்தியே பண்ணுறதில்லன்னு ஒரு வழக்கத்து வந்துடுச்சு. எந்த பிரபத்தி தான் நமக்கு சம்பிரதாயம்னு சொல்லி பாஷ்யக்காரர் பரம ரகசியமாக அதை காப்பாற்றி வச்சு, சரி இப்படியே ரகசியமாக வச்சிடக்கூடாது கொஞ்சமாவது வெளியில் சொல்லணும்னு சொல்லி சரணாகதி கத்திய ரூபத்தினாலே வெளியிட்டு அப்படி சரணாகதி சம்பிரதாயத்தை நடத்தி எல்லாருக்கும் சிஷியாளுக்கெல்லாம் சரணாகதியெல்லாம் பண்ணி வச்சு இப்படிலாம் பண்ணி வச்சாரோ அதை போய் இல்லைன்னு சொல்லும் அளவுக்கு கொண்டு வந்துட்டா அது பின்னால் அந்த சம்பிரதாயம் நாம் ரொம்ப சொன்னால் அவளுக்கெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாம் இப்போ தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா நிறைய பேருக்கு நாம் எங்கேருந்து நாம் பிரியறோன்னே தெரியல. எல்லாரும் ராமானுஜன்றா, எல்லாரும் ஆழ்வார்ன்றா, எல்லாரும் தேப்பெருமாள்ன்றா, எல்லாரும் நம்ம ரங்கநாதன் சொல்கிறா, ஆழ்வார் யாருக்கும் ஒன்றும் வித்தியாசம். பெருமாளிடத்தில் ஆசை வைக்கிறதுல, பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதில்ல, கோவிலை சம்ரக்ஷணம் பண்ணுறதில்ல, அம்மா பெரியவாளோட ஆச்சாரியாளிடத்திலே பக்தி பண்ணுறதில்ல, பாஷிகாரனும் ஆளவந்தாரனும் நாதமுனிகளும் இந்த மாதிரி பக்தி பண்ணுறதுலையோ இதெல்லாம் ஒன்றும் அவளுடைய அனுஷ்டானங்கள்லையும் ஒன்றும் குறவில்லையே. தென்னாச்சாரிய சம்பிரதாயத்துக்கும் வடவாச்சாரிய சம்பிரதாயத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னா எங்கே வித்தியாசம் வந்தது ஏன் வந்ததுன்னு தெரியாமல் சரி நிற்கிறா பாருங்க. அதனாலே நமக்கு இதோ இந்த இடத்துலேருந்து அவள் அங்கே பிரிஞ்சு போனான் நம்ம விட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மாத்திரம்தான் இந்த விஷயமே விழியோ. அந்த தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே மகான்களாயும் ரொம்ப சேர்ந்த பகவத் பக்தர்களாயும் இருந்து நம்ம ராமானுஜ சம்பிரதாயம் ராமானுஜன் சொன்னாலே ரெண்டு கையையும் தலைமையில கைகோப்பி போகிற பேர்பட்ட பெரியவாளிடத்திலே நாம் ஒரு இடத்தினாலும் அபசாரப்படுறதுக்காக சொல்லவே இல்லை. அதுதான் எப்பவும் இந்த இந்த பிரவச்சனத்திலே எங்காவது தென்னாச்சாரிய சம்பிரதாயத்திலே எப்படியானது நம்ம காட்டிலும் அவ வித்தியாசப்பட்டான்னு சொன்ன அந்த இடத்துல அவ நமக்கு அவ வேண்டாதவான்ற அம்சத்தினாலே சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம சம்பிரதாயத்திலிருந்து எப்படி விலகி போனா எந்த காலகட்டத்தில் என்ன அபிப்பிராயத்தினாலே விலகி போனா அப்படின்றது தெரிஞ்சுக்க வேண்டியது நம்ம சம்பிரதாயம் என்னன்றதை நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உறுதியாக இருக்கும்ன்றதுனால தான் இந்த விஷயத்த நாம் சொல்கிறோமே ஒழியோ அந்த மகான்களிடத்திலே ஆரிடத்துலேயும் அபசாரப்படுறதுக்காக இல்லை. ஆழ்வார்னாலே அப்படியே உருகி போகிறவா இல்லையா? அதனால் பெருமாள்னா கைங்கரியம்னா கைங்கரியம்தான் நமக்கு வேணும்னு நம்ம போலேயே சொல்கிறவா இல்லையா? அதனால அவளிடத்துல அபசாரப்படுறதுக்கெல்லாம் இல்லை. ஆனால் யாரோ ஒரு காலகட்டத்திலே ஒருத்தர் எதையோ கொஞ்சம் வித்தியாசமானு சொல்லி கொடுத்ததில் அவா வழியில் அவள் இடத்துலேயே ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு அவள் பிரியும்படியாக ஆயிடுத்து அவ்வளோதான். ஆனால் இருந்தாலும் பிரிஞ்சாலும் இந்த பிரபத்தி பண்ணுறதுன்றது இல்லை, இது ஒன்று தான் இல்லை, மற்றபடி எல்லாம் உண்டு அவளுக்கு. நாம் சொல்லக்கூடிய அம்சங்களில் நம்ம சம்பிரதாயத்தினுடைய அம்சங்களில் அதேமாக 95% தெங்களையாருக்கும் வடகலையாருக்கும் வித்தியாசமே கிடையாது. அவளும் அதே வைகான ராகவங்கள் பாஞ்சராத்து ராகவங்களை தான் ஆதரிச்சு கோவில்கள்லாம் நன்னா நடத்திண்டு. அதனால் நமக்கு அவளுக்கும் வித்தியாசம்னு பார்த்தோம்னா எல்லா அம்சங்களையும் ஒரே விதம். நமக்கும் பெருமாள் தான், ஆச்சாரியாள் தான், ஆழ்வார் தான், திவ்ய பிரபந்தம் தான், உபய வேதாந்த சம்பிரதாயம் தான், அவளுக்கும் அதே தான். ஆனால் இருந்தாலும் பிரபத்தி பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தில் மாத்திரம்தான் அவள் பிரிஞ்சா. மற்றபடி சமாசீனங்கள்லாம் எல்லாம் ரெண்டு பேரும் ஒரே விதமாக தான் வச்சுட்டு இருக்கும். ஏன்னா ஒன்றும் வித்தியாசமே கிடையாது, அந்த நிமிஷங்கள்லாம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இந்த நடாதுரம்மாளுடைய திவ்ய பிரபாவத்தில் எப்படி அப்புள்ளார் ஈடுபட்டாரோ, அந்த அப்புள்ளார் ஈடுபட்டு அவரிடத்திலேயே காலக்ஷேபம் கேட்டா போல அப்புள்ளாரிடத்திலேயே ஈடுபட்டு தான் நடாதுரம்மாளிடத்துலாம் ஈடுபட்டு தான் சுதர்சன சூரி அதாவது ஸ்ரீராம பிள்ளை பட்டர்னு சொல்ல முடியாது, பராசர பட்டருடைய தம்பி வம்சத்திலே வந்தவர் அவர். அங்கிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து வந்து இங்க நடாதுரம்மாளிடத்திலே காஞ்சிபுரத்திலே காலக்ஷேபம் கேட்டுருந்தார். இது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். எதனால என்ன, நடாதுரம்மாளிடத்திலே காலக்ஷேப கோஷ்டியிலே அவர் ஒரு முறை கேட்கல, அதான் அங்க விஷயம். 30 ஆவர்த்தி ஸ்ரீபாஷம் கேட்டிருக்கார், 30 வாட்டி கேட்டிருக்கார் அவர், அதான் அங்க ஒரு வாட்டி கேட்கறவா இல்லை. ஆக ஒரு வாட்டி ஆகி போச்சு பாஷி காலக்ஷேமம் அப்படின்னு போறவர் இல்லை. அது ஒரு வாட்டி கேட்டுவிட்டு அடாடா என்னமா சொல்றாரு, எப்படி இருக்கு, பரமானந்தமா இருக்கு, இவ்வளோ 100 வாட்டி கேட்கலாமே அப்படின்னு 100 வாட்டி கேட்டு முடிச்சா அவுட்டு திருப்பியும் இப்படி அடுத்த கோஷ்டி எல்லாம் வர வர காலக்ஷேமம் சாதிக்க சாதிக்க இவருக்கு இருந்து கேட்டுட்டே இருந்தார். அதனால இப்படி கேட்டுட்டே இருந்தார் சுதர்சன சூரி. எப்படி இருக்குச்சே, ஒரு நாள் காலக்ஷேபத்துக்கு கொஞ்சம் லேட்டா வந்தார், ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம், ஒரு நிர்பந்தம் இருக்கலாம். சுதர்சன சூரி வரலையேன்னு சொல்லி நடாதுரம்மாள் அந்த காலக்ஷேபத்தில் வரட்டும், சுதர்சனன் வரட்டும்னு கொஞ்ச நாளை காத்துட்டு இருந்தார். அதை காத்துட்டு இருந்ததை பார்த்துட்டு இந்த வடக்கு திருவிதி பிள்ளை இந்த மாதிரி வாழலாம், மேலே ஆளாமே அவர் வரும்போது வரட்டுமே அப்படின்னு அவர் வந்து என்ன அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். அதாவது என்னன்னா, அது அங்கே என்ன நடந்ததுன்னு பெரியவா சொல்கிற வார்த்தை, அவரும் இந்த கம்பமும் ஒன்று தானேன்னு சொன்னாலும் என்ன, இந்த எப்படி அந்த கம்பமானது ஸ்ரீபாஷ்யத்தை எத்தனை வாட்டி கேட்டாலும் அது கொஞ்சம் கூட செலிக்காமல் அப்படியே நின்றுட்டு இருக்கும், ஒன்றும் புரிஞ்சுக்கவும் போகிறதில்ல. அது மாதிரி இந்த கம்பமும் ஒன்று தானே அப்படின்னு எதுக்கான சுதர்சன சூரி காலக்ஷேபம் சமயத்தில் ஆச்சாரிய இடத்துல கேட்கும்போது ஒரு வார்த்தை வாயை திறந்து அப்படியே பவ்யமாக வருவார், அப்படியே அச்சஞ்சலமாக கேட்பார், அண்ணண்ட என்னண்ட திரும்பாமல் கேட்பார், அப்புறம் பவ்யமாக எழுந்து போயிடுவார், அவ்வளோதான். மற்றபடி அவர் காலக்ஷேபம் கேட்குறவர்ன்ற ஒரு ஒரு வெளிப்பாடு கூட இருக்காது அவர்கிட்ட. அந்த மாதிரி அவரிடத்துல காலக்ஷேபம் கேட்டுருந்ததுனால அவர் என்ன வந்தா என்ன வரட்டா என்ன அப்படின்ற அபிப்பிராயத்தில் என்ன, அதெல்லாம் சுதர்சனமும் இந்த கம்பமும் ஒன்று தான் அப்படின்னாலும் அப்படி சொன்ன உடனே அவர் நடாதுரம்மாள் இல்லை வரட்டுமே வந்தாவிட்டு ஆரம்பிக்கலாமே என்ன இப்போ அப்படின்னார். அவர் சுதர்சன சூரி வந்த உடனே சரி, இதோ இந்த நேற்று இந்த விட்ட இடம் உண்டோ இல்லையோ, அந்த 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 விட அந்த இடத்துக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டார் சுதர்சன சூரிய நடாதுர அம்மாள் கேட்குறார். அப்போ நடாதுர அம்மாள் இவ்விடத்தில் இந்த 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 பங்கி சேவிக்கிச்சே ஸ்ரீபாஷ்யத்தில் இவ்விடத்தில் முதல் ஆவருத்தியில் இப்படி சாயிச்சுது, அப்போவே ஒரு விசேஷார்த்தம் உண்டு அதை சாயிச்சுது, அப்புறம் ரெண்டாவது ஆவருத்திலையும் சாய்க்கிச்சே, இப்படி ஒவ்வொரு ஆவருத்திலையும் சாய்க்கச்சே அதனுடைய அர்த்தமும் அதனுடைய விசேஷார்த்தமும் சொல்லும் போது விசேஷார்த்தங்கள் சொல்லச்சே எல்லா விசேஷார்த்தமும் ஒரே காலக்ஷேபத்தில் சொல்ல முடியாது. அப்படி சொன்னா ஒரு ஒரு வரிக்கு மேலே காலக்ஷேபம் போகவே போகாது. அதனால எப்பவும் பெரியவாள் என்ன பண்ணுவா, அந்த விஷயங்கள் சாதிக்கச்சே விசேஷார்த்தம் ஏதாவது ஒன்று ரெண்டு சாதிச்சுட்டும் மேலே போயிடுவா. அதே போல நடாதுரம்மாள் சாதிக்கச்சே அங்கே இருக்கிற விஷயமும் விசேஷார்த்தமும் சாதிக்கச்சே விஷயத்தை பூர்ணமாக சாதிச்சுட்டு விசேஷார்த்தத்தை சாதிக்கச்சே கொஞ்சம் இப்போ ஒரு வாட்டி அடுத்த வாட்டி வரைச்சே இன்னொரு வாட்டி இன்னொரு வெவ்வேறு அர்த்தங்களை சாதிச்சுன்னு போகிற வழக்கம். அவர் சாதிச்சாராம் சுதர்சன சூரி முதல் வாட்டி சாதிக்கச்சே இவ்விடத்துல இப்படியான விஷயார்த்தமும் இப்படியான விசேஷார்த்தமும் சாதிச்சுது, ரெண்டாவது வாட்டி சாதிக்கச்சே இந்த இடத்துல விசேஷார்த்தம் சாதித்த போது இப்படி சாதிச்சுது, மூணாவது வாட்டி சாதித்த போது இப்படி சாதிச்சது, இப்படி 30 வாட்டி அந்த இடத்துக்கு என்ன விசேஷார்த்தம் சாதிச்சான்னு வரிசையா எடுத்து விஞ்ஞாபிச்சாராம். எல்லாரும் பிரமிச்சு போயிட்டா, அவர் என்ன கம்பம் மாதிரி உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சா, அவர் அப்படியே கம்பம் மாதிரி இல்லை அப்படியே ரெக்கார்டிங், ஆச்சாரியன் என்ன சொல்றாரோ அதே வார்த்தைகள் அப்படியே ரெக்கார்டிங் அந்த மாதிரி மனசுல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காரு, சொன்னதை அப்படியே சொல்றாரு அவர். அதான் அங்க விசேஷம், எப்படி வரதகுரு எப்படி பேசுவாரோ அதே வார்த்தை அதே அக்ஷரங்கள் அப்படியே எடுத்து கொட்டுறாரு அவர். கேட்டார் அப்படியே நடாதுரம்மாள் புலகாங்கின்னு வடைஞ்சு விட்டார். இப்படின்னா ஒரு சிஷ்யன் கேட்கணும், இப்படின்னா ஒரு சிஷ்யன் கேட்கணும். நானே இந்த இப்போ ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன், எனக்கும் வயசாகிடுத்து ஒன்னால் முடியும், நான் சொல்கிறத நீ அப்படியே சொல்கிற, நான் சொன்னதை அப்படியே இதை இப்போ நீ சொன்னிய இதே மாதிரி நான் சொன்னதை எல்லாத்துக்கும் வியாக்கியானம் பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த சுதர்சன சூரியை நியமிச்சார். அதனாலே சுதர்சன சூரியன் நடாதுரம்மாள் சாதிச்சதாகவே ஸ்ரீபாஷத்துக்கு வியாக்கியானம் பண்ணி வச்சிருக்கார். அதுக்கு ஸ்ருத பிரகாசிகைன்னு பேர். அதை கொண்டு போய் நடாதுரம்மாள் இடத்துல காட்டினா நடாதுரம்மாள் பரமானந்தப்பட்டார். வடக்கு திருவேரி பிள்ளை இதே போல பண்ணி கொண்டு போய் கொடுத்தது என்னன்னா, அவர் அவர் வந்து நன்னா இல்லைன்னு சொல்லிவிட்டார். யாரு வடக்கு திருவேரி பிள்ளை திருவாய்மொழிக்கு பகவத் விஷயம் ஈடு வியாக்கியானம் பண்ணி கொண்டு போய் கொடுத்தது நன்னா இல்லைன்னு சொல்லிவிட்டார் அவர் ஆச்சாரியர். ஆனால் இங்கே பாருங்கோ, இதே வடக்கு திருவேரி பிள்ளையோட இங்கே சுதர்சன சூரி காலக்ஷேபம் பண்ணி ஸ்ரீபாஷ்யம் கொண்டு வந்து கொடுக்குற சுத பிரகாசிகாச்சாரியார்கிட்ட அவர் கொடுத்தார்னா இவர் பரமானந்தப்பட்டார். அதுக்கு திருநாமம் வைக்கிறார் ஸ்ருத பிரகாசிகைன்னு திருநாமம் வச்சார் நடாதுரம்மாள். ஸ்ருத பிரகாசிகைன்னு கேட்டதை எழுதியிருக்கார் அப்படின்னு. எப்படி அது கேட்டதை எழுதியிருக்காருன்னு ஆச்சாரியன்னு எழுதுறாருனோ, அதான்னு அங்கே விசேஷம். நம்ம சம்பிரதாயத்திலே ஆச்சாரியாருடைய பெருமை அதான் விசேஷம். ஆச்சாரியன் சந்தோஷப்படுறார் ஸ்ருத பிரகாசிகைன்னு கேட்டதை எழுதியிருக்காரு அவர். அப்படி எப்படி ஆகும்? நம்ம இவர் பாஷ்யக்காரரிடத்திலே கேட்டதை எங்களாழ்வான் பிள்ளான் சாதிச்சாரோ, பிள்ளான் இடத்துல கேட்டதை எங்களாழ்வான் சாதிச்சாரோ, எங்களாழ்வான் சொன்னதை அப்படியே கேட்டு நடாதுரம்மாள் சாதிச்சாரோ, அதே போல நடாதுரம்மாள் சொன்னதை அப்படியே கேட்டு புஸ்தகமாக எழுதிட்டார். ஏன்னா இதே மாதிரி எல்லாராலையும் எக்காலத்துலையும் கேட்டதையே எழுதி சொல்லிட்டு இருக்க முடியாது. அவசியம் வேணும். பாஷ்யக்காரருடைய அந்த வாக் அமிர்தம் இருக்கு, அதை நாம் இழக்கக்கூடாது அப்படின்ற பரம்பரையா காப்பாற்றி வந்து நடாதுரம்மாள் இந்த சுதர்சன சூரிக்கு கொடுக்க சுதர்சன சூரி அதை வெளிப்படுத்தினார். அதனாலே ஸ்ருத பிரகாசிக ஆச்சாரியர் அப்படின்னே அவருக்கு பின்னாலே அவருக்கு திருநாமம் வந்தது. அந்த ஸ்ருத பிரகாசிகத்தான் இப்ப வியாக்கியானம். சுவாமி தேசிகனும் சுவாமி தேசிகனும் ஸ்ருத பிரகாசிகா பூமு ஏனாதோ பரிரக்ஷிதா பிரவர்த்திதாஜ பாத்திரேஷு தஸ்மை ஸ்ரேஷ்டாய மங்களம்னு சொல்றோமே. இந்த ஸ்ருத பிரகாசிக பிரவச்சனம் பண்ணுறதுக்குத்தான் தான் பிறந்ததே அதுக்கு தான் அப்படின்றா போல அவ்வளவு ஆசை ஸ்ருத பிரகாசிகையில். அது திருப்பியும் 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 பிரவச்சனம் பண்ணி பிரவச்சனம் பண்ணி அவர் 30 வாட்டி கேட்டு எழுதினார் அப்படின்னா, இந்த ஸ்ருத பிரகாசிகையை வச்சிருந்து பின்னாலே 30 வருஷம் இவர் பிரவச்சனம் பண்ணார். 30 வாட்டி பிரவச்சனம் பண்ணார் சுவாமி தேசிகன் அப்படி சொல்லுவா. அந்த மாதிரி சதாச்சாரியால் அப்படியான ஒரு ஈடுபாடு, அப்படியே ஞானமும் அப்படியே வைராக்கியமும் அனுஷ்டானமும் அந்த மாதிரி கொப்பளிக்கும்படியான ஆச்சாரியால் இவ்வேற்பட்ட ஆச்சாரியால் பரம்பரையிலே நமக்கு வந்து இந்த ஸ்ருத பிரகாசிகை எப்படி இருக்குன்னா 36,000 ஸ்லோகம். என்னது 36,000 ஸ்லோகம்? ஸ்லோகமா இருக்காது. அந்த 36,000 ஸ்லோகம் பண்ணினா எப்படி 36,000 படின்னு சொல்லுவாளோ அது போல 36,000 படியா இருக்கக்கூடியதானது இந்த ஸ்ருத பிரகாசிகை என்பது. அந்த 36,000 படி என்று சொல்லும்படியான அளவுக்கு இருக்கு அது. 36,000 × 8 எழுத்துக்கள். அதனால அது சொல்றது. அப்புறம் இங்கிருந்து வடக்கு திருவேதி பிள்ளை காலக்ஷேபம் முடிச்சார். அப்புள்ளாரிடத்திலேயும் ஸ்ருத பிரகாசிகாச்சாரியரிடத்திலும் நடாதுரம்மாள் காட்டின அந்த பரிவு, அது அவளுடைய அந்த பிரபத்தி சம்பிரதாயம், அதுல இருக்கிற அவளுக்கு இருக்கிற கொண்டாட்டம், இதெல்லாம் பார்த்தா இவருக்கு அடியோட பிடிக்கல. இருந்தாலும் காலக்ஷேபத்தை முடிச்சுன்னு போயிட்டார். இதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கேருந்து இதுக்கப்புறம்தான் போய் அங்கே பகவத் விஷயம், நானும் ஒரு புத்தகம் எழுதணும்னு சொல்லி புத்தகம் எழுதினார். அதனால தான் ஈடுன்னு பேர் வச்சார் அதுக்கு. ஈடுன்னா என்னென்ன, அதுக்கு வேற அர்த்தமும் உண்டு. ஈடுன்னா கவச்சம்னு ஒரு அர்த்தம். திருவாய்மொழியை கவச்சம் போலே காப்பாத்துறதுன்னு பேர் வச்சதா அதுக்கு சொல்லுவா. ஆனால் அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னென்னா, இதுக்கு ஈடு அது. எது எப்படி ஆகும்? அந்த சம்ஸ்கிருத வேதாந்த சாஸ்திரமான அந்த பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணி வச்சா அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணி ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் 36,000 படின்னு சாதிச்சாரோ, அதே போல தமிழ் வேதாந்தமான திருவாய்மொழிக்கு வியாக்கியானமாக நானும் ஒரு 36,000 படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி இதுக்கு ஈடாக அதுக்கு அதை ஈட்ட வியாக்கியானம் பண்ணி இதுக்கு ஈடு அப்படின்னு அது மறைமுகமான அர்த்தம். இது அதுக்கு இது ஈடு அப்படின்னு ஒரு 36,000 படி சாதிச்சார். இந்த அதனால தான் ஸ்ருத பிரகாசிகாச்சாரியர் 36,000 படி பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இவர் பின்னாடி சாதிச்சவர் அடக்கு திருவேதி பிள்ளை. அது ஏற்கனவே தான் நடாதுரம்மாளத்திலே காலக்ஷேபம் பண்ணி ஸ்ரீவாஷன் எல்லாம் அன்வைச்சு இப்படி இருந்தாலும் கூட அவரை பற்றி ஒரு அக்ஷரம் கூட கிடையாது வீட்டில் நடாதுரம்மாளை பற்றி. 500, 400, 500 ஐதிஹியங்கள் எழுதி வச்சிருக்கிற, எத்தனையோ பேரை பற்றி எழுதியிருக்கிற, ஒரு அக்ஷரம் கூட வீட்டில் எழுதலை. இதுலேருந்து அவர் நடாதுரம்மாளிடத்துல அன்வயிச்சும் கூட அவரிடத்திலே அவருக்கு அந்த ஆச்சாரிய பக்தி என்பது அவரிடத்துல அவருக்கு ஏற்படலை, நம்பிள்ளை இடத்துல தான் இருந்ததுன்றதுனாலே அந்த நம்பிள்ளையே அவர் நம்பிள்ளையே பிரசம்சித்து அமோகமாக எழுதியிருக்கார். அதெல்லாம் ஈடு வியாக்கியானம் ரொம்ப ரசமாக இருக்கும். அது திருவாய்மொழியை வாசிக்கிச்சே ஈடு காய்ச்சா ரொம்ப சுவாரஸ்யமா ரசமா இருக்கு. ஆனா இருந்தாலும் இந்த குறை உண்டு. பிரபத்தி என்பதை மறுத்து பேசுவது என்பது கட்டாயம் வீட்டிலே இருக்கிற குறை. இதை வந்து இதை மறைச்சு பயப்பட்டு இதை சொல்லாம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது இது தேசிக சம்பிரதாயத்திலே இந்த விஷயம் எப்பொழுதும் எல்லா ஆச்சாரியாளுடைய திருவுள்ளம் இது. இப்போ இந்த காலத்துல இதெல்லாம் வெளியில சொன்னா என்னமோ மனஸ்தாபப்படும் அப்படின்னு சொன்ன மனஸ்தாபத்துக்காக சொல்லல, நாம் எங்கே பிரிஞ்சோம் யார் பிரிச்சுண்டு போனா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகத்தான். ஆனா இப்பவும் சொல்றேன், இதே போல நாம பாஷிகார சம்பிரதாயம் தான், அவாளும் பாஷிகார சம்பிரதாயம் தான், ஆழ்வார் சம்பிரதாயம் தான், ஆச்சாரிய பக்தியுடையவா தான், வைஷ்ணவாள்னா பரஸ்பரம், அவளும் நமக்கும் சேவிக்க தகுந்தவா தான், அவளும் நம்ம சேவிச்சுட்டு தான் இருக்கா. அதனால யாரையும் தப்பு அவ வித்தியாசம் என்னன்னா பிரபத்தி சம்பிரதாயத்தை மறுத்து இருந்தாலும் தாங்களும் பிரபத்தி சம்பிரதாயம் தான் சொல்லிக்கிற அம்சத்தை கட்டாயம் ஏத்துக்க முடியாது. அதுதான் அங்கே சொல்ற விஷயம். மற்றபடி தேசிகன் எவ்வளவு பிரபத்தி சம்பிரதாயத்தை ஸ்தாபிச்சு கொடுத்துருக்கார், இன்னும் மேற்கொண்டு நடாதுரம்மாளுக்கு நடாதுரம்மாள் சுவாமி தேசிகனுக்கு என்ன திவ்ய அனுகிரகம் பண்ணி இன்னைக்கு நமக்கு தேசிகன் ஒரு ஆச்சாரியராக கிடைச்சிருக்காருன்னா அதுக்கு ஒரு மூல அனுகிரகம் பண்ணி வச்சவர் அவர் தான் அப்படின்னு சொல்ல முடியாத விசேஷங்கள்லாம் உண்டு நடாதுரம்மாளுக்கு. இப்படி பெரிய உசந்த பரம்பரையிலே நாதமுனிகளுடையதான மருமான்கள் என்று சொல்லும்படியான மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வானுக்கு, மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான் ரெண்டு பேர்ல மேலையகத்தாழ்வான்னு சொல்லும்படியான ஸ்ரீவத்த கோத்திரத்தை சேர்ந்தவருடைய வம்சத்திலே குருகை காவலப்பன் அவர் அவதரிச்சு அவருடைய வம்சத்திலே நடாதுரம்மாள் திருவவதாரம் பண்ணி அந்த நடாதுரம்மாள் நமக்கு இந்த பிள்ளானுடைய சிஷ்யரான எங்களாழ்வானிடத்திலே ஈடுபட்டு அவரிடத்திலே அன்வைச்சு ஸ்ரீபாஷ்யத்தை பிரவச்சனம் பண்ணி பின்னால் அவர் நடாதுரம்மாள் ஸ்ரீபாஷ்யத்தை இப்போ அப்புள்ளார் முதலான மகான்களுக்கு, சுதர்சன சூரிய முதலான மகான்களுக்கு பிரவச்சனம் பண்ணி வச்சு இவ முகமாக நமக்கு அப்புள்ளார் முகமாக நமக்கு சுவாமி தேசிகன் கிடைச்சார் என்பதனாலே நம்ம ஆச்சாரிய பரம்பரையினுடைய பெருமை இப்படி மற்றவாழும் தன்னை மறந்து கொண்டாடும்படியான ஏற்றத்தோடே இருக்கிற பரம்பரையாகவும் அது நடாதுரம்மாளுடைய திவ்ய வைபவத்தினாலே என்று இதை சொல்லிட்டு இப்பொழுது நாம் இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கிறோம். கவிதார் கீர்த்திம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.
Thank you for choosing Reliance. Goodbye.
ஹலோ ஹலோ ஹலோ